இன்றைக்கு
சில பக்தி சித்தாந்த சிருஷ்டாக்களுடைய ஆவிர்பாவ மகோத்சவ். ஆவிர்பாவ மகோத்சவம் அப்படின்னா அவர் தோன்றிய திருநாள். சாதாரண மனிதர்கள் தோன்றதற்கும் பக்தி சித்தாந்த சிருஷ்டாக்கரை போன்ற நபர்கள் தோன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சாதாரண நபர்கள் கர்மத்தின் மூலமாக தோன்றும். பக்தி சித்தாந்த சிருஷ்டாக்கரை போன்ற நபர்கள் பகவானுடைய சொந்த விருப்பத்தின்படி தோன்றுகிறார். It's a constant hissing noise in the background. It's okay. உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற பக்தி வினோத் தாக்கூருடைய விருப்பத்தின் அடிப்படையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் அனுப்பி வைக்கப்பட்ட நபர் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சசி தாக்கூர். ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் கிருஷ்ணர்கிட்ட ஆழமான பிரார்த்தனைகளை மேற்கொண்டார். இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு நபர் தோன்றணும் அப்படின்னு அவருடைய பிரார்த்தனையின் அடிப்படையில் பிறந்தவர் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சசி தாக்கூர். குழந்தை பருவத்திலிருந்தே இவர் ஒரு சாதாரண நபர் அல்ல அப்படிங்கிறத அவர் பல்வேறு சூழ்நிலைகள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சசி தாக்கூர் கை குழந்தையாக இருந்தப்போ ஜெகநாதருடைய ரதமானது அவங்க வீட்டில் நின்றுச்சு. நீங்கள் பார்க்கலாம், பூரிக்கு போனீங்கன்னா பக்தி சித்தாந்த சசி தாக்கூருடைய அவர் பிறந்த இடம், அதாவது பக்தி வினோத் தாக்கூருடைய வீடு, அது வழியிலேயே இருக்குது, ரத யாத்திரை போகிற வழியில் இருக்குது, அந்த கிராண்ட் ரோடில் இருக்குது. அங்கே வந்த ரதம் அப்படியே நின்றுச்சு, ஜெகநாதருடைய ரதம். அதுக்கப்புறம் பக்தி சித்தாந்த சசி தாக்கூருடைய தாய் அவரை கொண்டு வந்தப்போ ஜெகநாதருடைய மாலை அவருடைய கழுத்தில் விழுந்தது. அதோடு இணைந்து அவருக்கு ஜெகநாதருடைய கருணை கிடைச்சிருக்குங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சது, எல்லாருக்கும் புரிஞ்சது. பிறக்கும்போதே அவருடைய தொப்புள் கொடியே அவருக்கு ஒரு பூணல் மாதிரி வந்து அவர் பிறந்தார். ஒரு மகாஜனங்களுக்கு என்னெல்லாம் அறிகுறிகள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் அவருடைய பிறவியிலேயே அவரிடம் தென்பட்டது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சசி தாக்கூர் அவருடைய சிஷ்யராக ஸ்ரீவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத் அவர் இந்த உலகத்தில் தோன்றினார். பக்தி சித்தாந்தருக்கும் பக்தி வேதாந்தருக்கும் வேறுபாடு கிடையாது. வேதாந்தம்னாலும் சித்தாந்தம்னாலும் ஒரே பொருளைக்கு தான் குறிக்கக்கூடியது. ரெண்டு பேரும் ஒரே நிலையில் ஒரே ஸ்தானத்தை சார்ந்தவர்கள். ரெண்டு பேருமே இந்த உலகத்திற்கு கிருஷ்ணருடைய ஏற்பாட்டினால் தோன்றின மிகச்சிறந்த மகாத்மாக்கள். ஸோ இன்றைக்கு நம்ம ஸ்ரீல பக்தி சித்தாந்த சசி தாக்கூர் பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். அவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. யாரை பற்றி, எந்த ஒரு ஆச்சாரியர் பற்றி பேசணும் அப்படின்னாலும் நிறைய பேசலாம். அதுவும் குறிப்பாக சமீபகால ஆச்சாரியர்களை பற்றி நம்ம பேசும்போது நமக்கு அதிகமான தகவல்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சமுதாயத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்த ஆச்சாரியர்கள் அல்லது சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஆச்சாரியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய தகவல்கள் தக்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சசி தாக்கூரை பற்றிய தகவல்கள் நமக்கு நிறைய இருக்கு. அதிலும் குறிப்பாக சமீப காலத்தில் திரு பக்தி விகாஸ் மகாராஜ் அவர்கள் இந்த ஸ்ரீ பக்தி சித்தாந்த வைபவ அப்படிங்கிற புத்தகத்தை கொடுத்து அதன் மூலமாக பக்தி சித்தாந்த சர் ஸ்டாக்கூரை பற்றி மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களையும் வெளிக்கொணர்ந்தார். இன்றைக்கு நான் அதிலிருந்து நிறைய பார்க்க போகிறதில்ல, ஒரே ஒரு பக்கம்தான் பார்க்க இருக்கிறேன். ஸ்ரீ பக்தி சித்தாந்த ஸ்டாக்கூருடைய அவருடைய பிரணாம் மந்த்ரா, அதை இன்றைக்கு நம்ம கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். நமாம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தி நாமினே ஸ்ரீ வார்ஷபானவி தேவி தாய தாய கிருபாத்யே கிருஷ்ண சம்பந்த விஜயானதாயினே பிரபவே நம. மாதூரியஜ்வல பிரேமாத்ய ஸ்ரீரூபானுக பக்திதா ஸ்ரீ கௌரகருணாசக்தி விக்கிரஹாய நமோஸ்துதே. நமஸ்தே கௌரவாணி ஸ்ரீமூர்த்தையே தீனதாரிணே ரூபானுக விருத்த பிரசித்தாந்த துவந்தஹாரிணே. இது அவருடைய பிரணாம் மந்திரம். முதல்ல இருக்கக்கூடிய இரண்டு வரிகள் நம்ம ஸ்ரீல பிரபுபாதருக்கு மற்றும் இதர குருமார்களுக்கு கூட உபயோகிக்கக்கூடிய ஒன்று, பெயர் மற்றும் மாறக்கூடியது. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தி நாமினே. ஸ்ரீ பக்தி சித்தாந்த ஸ்ரீமதி பக்தி சித்தாந்த சரஸ்வதி அப்படிங்கிற பெயரில் இந்த உலகத்தில் அறியப்படக்கூடியவரும் விஷ்ணுவிற்கு சமமானவரும் கிருஷ்ணருக்கு பிரியமானவருமானவருக்கு நான் எனது வந்தனங்களை செலுத்துகிறேன். அடுத்ததாக ஸ்ரீ வார்ஷபானவி தேவி தயிதா, ஸ்ரீ வார்ஷபானவி தேவி தயித அப்படின்னா வர்ஷபானவி தேவி, அது யாரை குறிக்கக்கூடியதுன்னா ஸ்ரீமதி ராதாராணியை குறிக்கக்கூடியது. வர்ஷபானவி தேவி அப்படிங்கிறது அவரை குறிக்கக்கூடியது. ரிஷபானுவினுடைய மகள் ஸ்ரீமதி ராதாராணி. தயிதா அப்படின்னா அவளுக்கு, அது ஸ்ரீமதி ராதாராணிக்கு பிரியமானவள், அதுதான் அவருடைய நித்தியமான சுரூபம். ஸ்ரீ பக்தி சித்தாந்த சர் ஸ்டாக்கருடைய நித்தியமான சுரூபம் வார்ஷபானவி தேவி தயிதா. அவர் மிகவும் கருணை வாய்ந்தவர். கிருபாத்யே கிருஷ்ண சம்பந்த விஜயான தாயினே, கிருஷ்ண சம்பந்த விஜயானத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த பிரபவே நம, அந்த பிரபுவிற்கு வணக்கங்கள். மாதூரிய ஜுவல பிரேமாத்ய ஸ்ரீரூபானுக பக்திதா. மாதூரிய ஜுவல அப்படிங்கிறது ராதாகிருஷ்ணருக்கு இடையில் இருக்கக்கூடிய மாதுரிய பக்தியை குறிக்கக்கூடியது. அந்த பிரேமையை கொடுக்கக்கூடியவர். அது யார் கொடுத்துருக்கா? ஸ்ரீரூபானுக பக்திதா. ஸ்ரீரூபானுகர் எந்த பக்தியை கொடுத்தாரோ, ஸ்ரீரூபானுகர் கொடுத்த பக்தி தான் அது ஸ்ரீரூபானுக பக்தி தான். ரூபகோஸ்வாமியை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பக்தியானது மாதுரிய ஜுவல பிரேம. அதை பக்தி சித்தாந்த சர் ஸ்டாக்கூர் கொடுக்கிறார். ஸ்ரீ கௌர கருணாசக்தி விக்கிரஹாய, ஸ்ரீ கௌர கருணாசக்தி சைத்தன்ய மகாபிரபு கௌர அவருடைய கருணாசக்தியினுடைய முழு ரூபமாக விக்கிரஹாய அப்படின்னா அந்த கருணாசக்தியினுடைய சுரூபமாக, கருணாசக்தியினுடைய விக்கிரகமாக விளங்கக்கூடிய பக்தி சித்தாந்த சர் ஸ்டாக்கூருக்கு நமஸ்துதே, வணக்கம். நமஸ்தே, வணங்குகிறேன். கௌரவாணி ஸ்ரீமூர்த்தையே தீனதாரிணே, கௌரவாணியினுடைய ஸ்ரீமூர்த்தி, கௌரவாணியினுடைய உருவம். கௌரவாணி அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுடைய உபதேசங்கள், அவருடைய உபதேசங்களுடைய தோற்றமாக இருக்கக்கூடியவரும். தீனதாரிணே, தீன அப்படின்னா மிகவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், மிகவும் பாவிகளாக வாழக்கூடியவர்கள், அல்லது மிகவும் நீச்சமானவர்கள், வீழ்ச்சியடைந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களை கூட காப்பாற்றக்கூடியவர், விடுவிக்கக்கூடியவரும். ரூபானுக விருத்த அபசித்தாந்த, ரூபானுக அப்படின்னா ரூபகோசம் பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களுக்கு விரோதமான, அவர்களுக்கு உதவா ஒத்து வராத அபசித்தாந்தம், அதாவது உண்மையான சித்தாந்தத்திற்கு முரணானது. ஸ்ரீ ரூப கோஸ்வாமி கொடுத்த உண்மையான சித்தாந்தத்திற்கு எதெல்லாம் முரணானதாக இருக்கின்றதோ அதை துவந்தஹாரிணே, அதை அவர் துவந்தஹாரிணே விளக்குகிறார் அந்த அப்பசித்தாந்தத்தை. அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இருளை விளக்குகிறார். இது அதனுடைய மேலர்த்தம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள பார்க்கலாம். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ் தாக்கூருடைய நிலைகள், அவர் எப்படிப்பட்ட நபர், அவருடைய இயக்கத்தின் குறிக்கோள் என்ன, அவருடைய பெருமைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிரணாம் மந்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பார்க்குறோம், ஸ்ரீ வர்ஷபானவி தேவி தயிதா, ஸ்ரீ வர்ஷபானவி தேவி, ராதாராணிக்கு பிரியமானவராக இருக்கக்கூடிய பக்தி சித்தாந்த தாக்கூர் இந்த உலகத்தில் தோன்றார். அவர் இந்த உலகத்தில் தோன்றினால் கூட அவர் விஷ்ணு கிருஷ்ணர் இவர்களுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர், ஒரு ஆச்சாரியர் அப்படிங்கிறவர், சாக்ஷாத் ஹரி. ஏன்னா அவர் விஷ்ணுவினுடைய, ஹரியினுடைய பிரதிநிதியாக செயல்படுறதுனால அவருக்கு ஹரிக்கு என்ன ஸ்தானம் இருக்கோ அதே ஸ்தானத்தில் அவர் வைக்கப்படுகிறார். சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்தாஸ்தே உக்தஸ்துதா பாவியத்தை ஏவ சாத்தி. அவர் ஆச்சாரியர் அப்படிங்கிறவர் சாக்ஷாத் ஹரி, ஹரியினுடைய ஸ்தானம் என்னவோ அதே போன்ற உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அதே தான் இங்கேயும் சொல்கிறோம், விஷ்ணு பாத கிருஷ்ண பிரேஷ்டா, கிருஷ்ணருக்கு பிரியமானவர், கிருஷ்ண பிரேஷ்டா, கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான விஷ்ணு பாத, விஷ்ணுவின் பாதங்களில் சரணடைந்தவர் அல்லது விஷ்ணுவிற்கு சமமானவர், எப்படி வேண்டுமானாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். அவர் இந்த உலகத்தில் தோன்றார். அப்படி தோன்றினால் கூட அவருடைய மிக உயர்ந்த ஸ்தானம் என்றும் விலகிறது கிடையாது. அவர் அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த உலக மக்களுக்காக அவர் தோன்றதுனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்களை காப்பாற்றுறதுக்காக அவர் வர்றார். அதனால தான் தீனதாரி அப்படின்னு சொல்லப்படுது, தீனதாரிணே, தீனர்களை காப்பாற்றுவதற்காக வர்றார். அவர் வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் வர்றார். நிறைய ஆச்சாரியர்கள் நிறைய நேரங்களில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், நிறைய பக்தர்கள் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கிறாங்க. எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பக்தர்கள் பகவானுடைய ஏற்பாட்டின்படி இந்த உலகத்தில் தோன்றியிருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் ஒரு ஆச்சாரியர்கள் இந்த உலகத்தில் தோன்றும் போது, அல்லது கிருஷ்ண உலகத்திலேருந்து கோலோக விருந்தாவனத்திலேருந்து நேரடியாக இந்த உலகத்திற்கு பல பேர் தோன்றும் போது, அது எல்லா நேரங்களிலும் அவங்க தீனதாரியாக இருப்பாங்கன்னு அவசியம் கிடையாது. சில நேரங்களில் அவங்க வெறுமனே பகவானுடைய லீலைகளில் பங்கு எடுத்துக்கிறதுக்காக தோன்றலாம். சில நேரங்களில் அவங்க வெறுமனே இந்த உலகத்தில் இருந்து எப்படி பக்தியை பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தோன்றலாம். சில நேரங்களில் அவர்களுடைய, அதாவது ஒரு மகாபாகவதர்கள் தோன்றாங்க அப்படின்னா அவங்க எல்லா நிலங்களிலும் எல்லா நிலைகள்லையுமே ரொம்ப சிறந்தவர்கள், அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. ஆனால் எல்லா நேரங்கள்லையும் அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க, அதுவும் குறிப்பாக வீழ்ச்சியடைந்த ஜீவன்களையும் வெளிக்கொண்டு வருவாங்க அப்படின்னு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. எந்த ஒரு அப்படி தான் ஆச்சாரியர்கள் யார் தோன்றணும் அப்படி தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் சில பக்தி சிதான் சர் டாக்கூர் கிருஷ்ண பக்திக்கு எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை எடுத்தார். அதனால தான் அவர் வந்து தீனத்தாரின்னு சொல்லப்படுறார். இந்த தீனா அப்படின்னா என்ன? தீனா அப்படின்னா ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள். கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அப்போ பக்தி சிதான் சர் டாக்கூருடைய உபதேசங்கள் கீழ்நிலையில் இருக்கவங்களுக்கு மட்டும்தானா, உயர்நிலையில் இருக்கவங்களுக்கு கிடையாதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது கிடையாது. அர்த்தம் தீனா அப்படின்னா ஆன்மீகத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக அவர் தோன்றார். சமுதாயத்திலையும் கீழ்நிலையில் இருக்கவங்களா இருக்கலாம், சமுதாயத்தில் மேல்நிலையில் இருக்கலாம், அதை பற்றி ஒரு பொருட்டே கிடையாது. நம்ம பார்க்குறோம் ஸ்ரீ பக்தி சாஸ்திர டாக்கருடைய சிஷ்யர்களில் சில பேர் சமுதாயத்தில் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவங்க, சில பேர் சமுதாயத்தில் அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவங்க கிடையாது. சில பேர் பிராமண குடும்பத்தை சார்ந்தவர்கள், சில பேர் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள். இன்றைக்கு நம்ம நினைக்கலாம் பிராமண குடும்பம் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சாதாரண குடும்பங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எல்லாரும் சமமாக இன்றைக்கி நம்ம வர்றோம், ஓரளவுக்கு சமுதாயத்தில் அந்த புரட்சி ஏற்பட்டிருக்குது. ஆனால் பக்தி சிதான் சர் டாக்கூர் பிரச்சாரம் பண்ண காலகட்டத்தில் சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, அப்படி கிடையாது. ஒருத்தர் ஒரு இடத்துல பூஜை பண்ணுறது அல்லது ஒரு சில காரியங்களை செய்யறது, உபன்யாசம் கொடுக்கறது போன்ற செயல்கள் எல்லாம் அது பிராமணர்களுக்கு மட்டுமே உரியதுங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த சூழ்நிலையில் ஸ்ரீ பக்தி சிதான் சர் டாக்கூர் சாதாரண குளத்தில் பிறந்தவங்களுக்கு கூட அவர் பூணூல் அழிவித்தார். இன்றைக்கே அது ஒன்றும் பெருசாக யாரும் கருதுறது கிடையாது, ஆனால் அந்த நேரத்தில் அது வந்து ஒரு பெரிய புரட்சி, சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தின பக்தி சிதான் சர் டாக்கூர். யார் தகுதி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தார். இன்னொரு பிரிவினர் இருந்தாங்க, அந்த பிரிவினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் ஒரு வகையான பிரிவினர் இருந்தாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, 50 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க என்னென்னா யாரும் போட்டுக்கூடாதுன்னு எல்லாரையும் கட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதாவது ஆச்சாரியர்கள் வர்றதுக்கும் இந்த அயோக்கியர்கள் வர்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் தீனத்தாரி எவ்வளவுதான் கீழ்நிலையில் இருந்தாலும் அவங்கள மேலே உயர்த்தறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் இந்த அயோக்கியர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கவனையும் தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க. அதுதான் வித்தியாசம். உயர்ந்த நிலை இருக்காங்களோ இல்லையோ, இருக்கிறவங்களும் யாருமே உயர்ந்த நிலை இருக்கக்கூடாது, யாருமே உயர்ந்த நிலை இருக்கக்கூடாதுங்கிறத குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் சில பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாரையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்றது தான் ஆச்சாரியர்களுடைய திருப்பணி. அதுவும் சில பக்தி சாஸ்திர டாக்கூர் குறிப்பாக அந்த காரியத்தை செய்த காரணத்தினால அவர் தீனத்தாரின்னு அழைக்கப்படுறார். வங்காளம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க அவர் வந்து பரவலாக பிரயாணம் பண்ணார். அவர் இந்தியாவிற்கு வெளியில் போய் பிரச்சாரம் பண்ணலை, அது அவருடைய சிஷ்யர்களுக்கு அந்த கட்டளையை கொடுத்தார். அவர் இந்தியாவுக்கு வெளியில் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவருடைய ஆர்வம் பயங்கரமாக, அவ்வளவு தீவிரமாக செயல்பட்டார் இந்தியாவுக்கு வெளியில் கிருஷ்ண பக்தியை கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அதற்காக அவர் என்ன காரியத்தை செய்ய முடியுமோ எல்லா காரியத்தையும் செய்தார். இந்தியா அப்போ ஆங்கிலேய அரசுக்கு கீழே இருந்தது. ஆங்கிலேய அரசு கீழே இருந்தாலும் அதற்காக இந்தியா முழுக்க ஒரே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய ஒரே எண்ணம் இந்தியா சுதந்திரம் பெறணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. மற்ற விஷயங்களை பற்றி யாருமே கருத்தில் கொள்ள, அவங்க வீட்டில் குழந்தை குட்டி என்ன இருக்குது, ஏது இருக்குது, வருமானம் இருக்கா, இல்லை உலகத்தில் எப்படி மக்கள்லாம் செயல்படணும், எதை பற்றியுமே அவங்களுடைய குறிக்கோள் கிடையாது. பெரும்பாலான மக்களுடைய ஒரே குறிக்கோள் சுதந்திரம் வாங்கணுங்கிறது. ஆனால் பக்தி சிதான் சர் டாக்கூர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவர் நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் இந்தியா சுதந்திரம் ஆனால் என்ன, ஆகாட்டி என்ன, அதை காட்டிலும் முக்கியமான தேவை கிருஷ்ண பக்திங்கிறத எழுதுவ, அதை பற்றி பேசுவார். சில பிரபுபாத் 1944 பேக் டு காட்ஹுட் பத்திரிக்கை ஆரம்பிச்சப்பையும் அதை பற்றி எழுதுன, இந்தியா சுதந்திரம் அடையிறதுனால இந்த உலகத்தில் வந்து பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் நிலைமை அப்படி கிடையாது. பிரபுபாத் எழுதுவார், ஒரு இந்தியாக்காரன் இருக்கான், இந்தியர் இருக்கிறதுனால வெளிநா ஆங்கிலேயரோட சண்டை வரும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஆங்கிலேயருக்கும் சண்டை வரும். சில பேர் நினைக்கிறாங்க மதத்தினால பிரச்சனை வரும். இன்னைக்கு தமிழ் இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கிறாங்க நிறைய. சில பேர் ஆட்சிக்கு வந்தால் மதத்தினால பிரச்சனைகள் வரும் அல்லது வேறு விதமான பிரச்சனைகள் வரலாம், சமுதாயத்தில் பிரிவினைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த அடிப்படையிலுமே இந்த மக்களை ஒன்றிணைக்கவே முடியாது. நாட்டுக்கும் நாட்டுக்கும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா நாட்டுக்கு நாட்டுக்கு சண்டை போடுவான், நாட்டுக்குள்ளார பிரச்சனை இல்லை அப்படின்னா மொழியை வச்சு சண்டை போடுவான், ஆ மொழிக்குள்ளார சண்டை இல்லை அப்படின்னா மாநிலத்தை வச்சு சண்டை போடுவான். இப்போ பார்க்குறோம் அது கொழுந்து விட்டு எரியுது ஆந்திராவில் ஒரு பக்கம். மொழியில் பிரச்சனை கிடையாது, எல்லாம் தெலுங்கு பேசுகிறவங்க தான், ஆனால் மாநிலத்துக்குள்ளார சண்டை போடுறாங்க, மதத்துக்குள்ளார சண்டை போடுறாங்க, ஜாதிக்குள்ளார சண்டை போடுறாங்க. சரி மதமெல்லாம் எல்லாம் ஒரே மதமாக இருக்கிறாங்க, எல்லாம் ஒரே மதத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சு கொண்டு வந்து வேறு மதத்தினரெல்லாம் ஒதுக்கிட்டால் நம்ம சமுதாயத்தில் அமைதி நிலைக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மதத்துக்குள்ளார சண்டை போடுறாங்க, ஜாதியில் சண்டை போடுறாங்க, எல்லா பிரிவுலையும் இருக்குது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலே பார்க்குறோம். நீங்கள் போய் பாருங்கள் கீழே தமிழ்நாட்டில் தென்பகுதியில் போனீங்க அப்படின்னா எங்கே கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே சண்டை நடக்குது. ப்ராடஸ்டன்ட் சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு இன்னொருத்தன் போகக்கூடாது, அந்த சர்ச்சுக்கு இன்னொருத்தன் போகக்கூடாதுன்னு சொல்லி சண்டை. அதில் வேற முதலியார் சர்ச்சு, வன்னியார் சர்ச்சு, நாடார் சர்ச்சுன்னு தனித்தனியாக சர்ச்சு வச்சுக்கிறாங்க, அங்கேயும் ஜாதி சண்டை இருக்கு. சில பிரபுபாத் தான் சொல்லுவார், உலகத்தில் சமீபத்தில் நிகழ்ந்த ரெண்டு மிகப்பெரிய போரும், பிரபுபாத் அப்போ எழுதுவார் 1944 எழுதுவார், உலகத்தில் சமீபத்தில் நடந்த போர் பார்த்தோம் அப்படின்னா யாருக்குள்ளார நடந்தது? கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் தான் நடந்தது, எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான், அவங்களுக்கு மத்தியில் போர் நடந்தது. அதனால் மதத்தின் மூலமாக ஒற்றுமையை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஏன்னா மக்களுக்குள்ளார உண்மையான ஒற்றுமை அப்படிங்கிறது எப்போ சாத்தியம்னா கிருஷ்ண பக்தியை கொண்டு வரதன் மூலமாகத்தான் சாத்தியம். ஸோ இது வந்து ஸ்ரீல பிரபுபாத் எழுதுகிறார் அப்படின்னா அந்த கருத்து முழுக்க முழுக்க பக்தி சிதான் சிஷ்டாக்கர் கொடுத்தது. அவர் அதை பற்றி பல தடவை பல நேரங்களில் வலியுறுத்துவார். சமுதாயத்தில் ஒற்றுமை, சமுதாயத்தில் மக்கள் சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நினைக்கிறீங்க நீங்கள் சுதந்திரம் வாங்கிட்டா சரியாக போயிடணும், ஆனால் சுதந்திரம் வாங்கினாலும் சரியாகாது. பார்க்குறோம் நம்ம சுதந்திரம் வாங்கி 70 வருஷம் ஆச்சு, என்னத்த சரியாச்சு, கீழே தான் போயிருக்குது. மக்களுடைய எல்லா விஷயங்களுமே அவங்களுடைய பண்பாடுகள், அவர்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாமே, அவங்களுடைய வாழ்க்கை தரம் கீழே தான் போயிருக்கு. நிச்சயமாக உயரலை, தனி மனிதனுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரலை. வெளியில் பார்க்குறதுக்கு அப்படி ஆஹாஹா சில வசதி வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு மாயா தெரியும், ஆனால் தனி மனிதனுடைய வாழ்க்கை தரம்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கூட உயரவே இல்லை. ஏன்னா கிருஷ்ண பக்தி மட்டும்தான் ஒருத்தருக்கு உண்மையான தளத்துக்கு ஒருத்தர் வர்றதுக்கு உதவும். அதனால தான் ஸ்ரீல பக்தி சிதானந்த சரஸ்வதி தாகூர் நாட்டை யார் ஆள்றாங்க அப்படிங்கிறது ஒரு பொருட் அல்ல, அவங்க நாட்டை கிருஷ்ண பக்தி சம்பந்தமாக ஆட்சி செய்யணுங்கிறத பிரச்சாரம் பண்ணார். எப்படி சாஸ்திரங்களை சொல்லியிருக்கோ அதன்படி ஆட்சி செய்யணும். உண்மையில் சொன்னோம் அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் இந்திய பண்பாட்டிற்கும் இந்திய மதத்திற்கும் இந்தியாவில் இருந்த மத பண்பாட்டிற்கும் கொடுத்த மரியாதையும் மதிப்பும் அதுக்கப்புறம் வந்த இந்திய ஆட்சியாளர்களை காட்டிலும் அதிகமாக தான் இருந்தது. பிரிட்டிஷ்காரன் இந்தியர்களுடைய சொத்து தான் அவனுக்கு தேவை, அவன் வந்து மதத்தை பற்றி ஒன்றும் பெருசாக கவனிக்கலை. அவன் வந்து இந்தியா இந்து மதத்தையோ இந்தியர்களுடைய மதத்தை வந்து அது ஒரு சூக்ஷமாக புகுத்தினான், ஆனால் மேலோட்டமாக அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை. மக்கள் நிறைய பேர் மத பழக்கங்களில் எந்த ஒரு தடையும் கொண்டு வரல. ஆனால் இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு, சுதந்திர இந்தியாவினுடைய பிரதமர் என்ன சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்னா நம்ம எல்லாம் தொழிற்சாலைகளை கட்டுவோம், தொழிற்சாலைகள் தான் இந்தியாவினுடைய புதிய கோயில்கள்னு சொல்ல ஆரம்பித்தார். மக்கள் எல்லாம் ஏன் கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு போகாமல் எங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு வாங்க, கடினமாக வேலை செய்யுங்கன்னார். அப்போ என்ன ஆகுது, உண்மையில் சொன்னோம்னா கிட்டத்தட்ட 150-200 வருஷங்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி பண்ணி எந்த அளவுக்கு இந்திய பாரம்பரியத்தை சீரழிச்சாங்களோ அதை காட்டிலும் கடந்த 60-70 வருஷத்தில் இந்தியர்கள் அதிகமாக சீரழிச்சிருக்காங்க. அதனால தான் பக்தி சிதானந்த சரஸ்வதி சொல்லுவார், கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது எந்த ஒரு ராஜா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொருட்டு மாற்றம் அடைகிறது கிடையாது. அதனால பக்தி சிதானந்த சரஸ்வதி எப்படியாவது மக்கள் மத்தியில் கிருஷ்ண பக்தியை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தார். அவர் வங்காளத்தினுடைய ஆளுநர் கூப்பிடுவார், அவன் கோயிலுக்கு வர சொல்ல பிரிட்டிஷ், அதாவது அப்போ வந்து வங்காளத்தினுடைய ஆளுநர்னா சாதாரண நபர் கிடையாது, வங்காள பெங்கால் அதுதான் வந்து கேபிட்டல். அப்போ வங்காளம் தான் அப்போ இந்தியாவிற்கு தலைநகரம், கல்கத்தா தான் தலைநகரம் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரமானதுக்கப்புறம் தான் டெல்லியை மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி மாற்றிருக்கலாம். எனிவே கல்கத்தா தான் தலைநகரம், கல்கத்தா தான் தலைநகரமாக இருந்தது. அந்த கல்கத்தாவுக்கு இருந்த கவர்னர் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஸ்தானத்தில் இருந்தவர். அவங்களெல்லாம் பக்திசாஸ்திர சாக்கர் கூப்பிடுவார், அவங்களோடலாம் உறவு வைப்பார், அவங்களோடலாம் வந்து தகவல் பரிமாறிப்பார். எதற்காக அப்படின்னா மக்களை வந்து எப்படியாவது மக்கள் மத்தியில் கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறதுங்கிறது பெரிய விஷயம். அவர் பக்தி சாஸ்திர சாக்கர் லண்டனுக்கு அனுப்பி வைப்பார் ஆளுங்களை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. அந்த காலத்தில் லண்டனுக்கு அவர் அனுப்பி வைப்பார், லண்டன் ஐரோப்பாவில் நிறைய இடங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சார். அவங்களால பக்தி சாஸ்திர சாக்கர் எதிர்பார்த்த விஷயத்தை சாதிக்க முடியல, இருந்தாலும் பக்தி சாஸ்திர சாக்கர் தொடர்ந்து முயற்சி செய்தார். ஸ்ரீல பிரபுபாத் அபயச்சரண் தே முதன் முதலாக பக்தி சாஸ்திர சாக்கரை சந்தித்த போது அவருடைய முதல் கட்டளையே வந்து ஸ்ரீல பக்தி சிதான் சாக்கூர் மேலை நாடுகளுக்கு பக்தர்களை அனுப்பி வச்சார். பிரபுபாதர் முதன் முதல்ல சந்திக்கிறார், முதன் முதல்ல சந்திக்கிறார். அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் ஸ்ரீல பிரபுபாதருடைய ஸ்தானம் என்ன அப்படிங்கிறது பக்தி சிதான் சாக்கூருக்கு நிச்சயமாக தெரியும். அவர்களுடைய நித்திய உறவு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் வெளித்தொடர்ந்து பார்க்கும்போது முதன் முதல்ல சந்திக்கிறார். புதுசாக ஒருத்தர் வரான்ப்பா, அவனை வந்து என்ன ஏதுன்னே தெரியாது. ஆனால் பக்தி சாஸ்திர சாக்கர் என்ன சொன்னான்னா, நீங்கள்லாம் படித்த இளைஞர்களாக இருக்கிறீங்க, மேற்கத்திய நாடுகளில் போய் கிருஷ்ண பக்தி ஆங்கிலத்தில் பிரச்சாரம் பண்ணணும்னு கட்டளை கொடுத்தார். முதன் முதல்ல சந்திக்கிறார், முதல்ல ஒன்றும் பண்ணல, வெறும்னா பிரணாம் பண்ணிட்டு எந்திரிச்சு உட்காரார், உட்காந்தரி முதல்ல இப்படி தான் ஆரம்பிக்கிறார். மேல நாடுகளுக்கு போய் கிருஷ்ண பக்தி நீங்கள் பிரச்சாரம் பண்ணணுங்கிறார். உடனே அபயச்சரன் கேட்குறார், எப்படி அது சாத்தியம், இந்தியா அடிமைப்பட்டு கிடக்குது, இந்தியா எல்லாரும் சுதந்திரத்துக்காக போராடுறாங்க, எப்படி அது சாத்தியம்? இல்லை, சாத்தியம், முயற்சி பண்ணும். கிருஷ்ண பக்தி எந்த ஒரு அரசியல் சூழ்நிலைகளுக்காகவும் தடுக்கப்படக்கூடாது, எந்த ஒரு அரசியல் சூழ்நிலைகளும் கிருஷ்ண பக்தி தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பக்தி தான் சிருஷ்டாக்கர் சொல்லு. அப்போ அந்த அளவிற்கு மக்களை இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமாக இருந்தார். அதனால தான் அவருடைய பிரணாமந்திரத்தில் இங்கே அவர் தீனதாரின்னு சொல்ல போகிறார். அவர் அவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். வர்ஷபானவி தயித, வர்ஷபாணி தேவி தவி தயித. அவருடைய ஸ்தானம் அவ்வளோ உயர்ந்தாக இருந்தாலும் அவர் கருணையோட தீனதாரியாக இருக்கார், எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். என்ன, எதன் மூலமாக காப்பாற்றுறார் அப்படின்னா, அதனால தான் அவர் வந்து கிருபாதி அப்படின்னா கருணையினுடைய கடல். அதனால தான் அவர் கருணையினுடைய கடலாக சொல்லப்படுகிறார். அதனால தான் அவர் கௌரங்கருடைய கருணையினுடைய சக்தியாக சொல்லப்படுகிறார். ஸ்ரீ கௌர கருணா சக்தி விக்ரஹ, கௌரங்க சைத்தன்ய மகாபிரபுனுடைய கருண சக்தியினுடைய விக்கிரகமாக இருக்கிறார். அவர் கிருஷ்ண சம்பந்த விஞ்ஞான், அவர் என்ன கொடுக்குறார் அப்படின்னா, சம்பந்த அபிதேயா பிரயோஜனம் மூன்றையுமே அவர் நமக்கு வழங்குறார். கிருஷ்ண சம்பந்த விஞ்ஞான தாயினே பிரபவே நமக, கிருஷ்ண சம்பந்த விஞ்ஞானம் அதுதான் சம்பந்த ஞானம். அந்த சம்பந்த ஞானத்தை கொடுக்குறார், மாதுரிய பிரேமையை கொடுக்குறார், சுத்த பக்தியை அவர் விளங்குறார். அதனால ஸ்ரீ பக்தி சாஸ்திர சாக்கூர் சம்பந்த அபிதய பிரயோஜனம் மூன்றையுமே வழங்கக்கூடிய ஒரு சிறந்த ஆச்சாரியராக திகழ்கிறார். அவரின் மூலமாக இந்த சைத்தன்ய மகாபிரபுனுடைய செய்தியானது பரப்பப்படுது. அவர் இந்த சைத்தன்ய மகாபிரபுனுடைய செய்தியை பரப்பக்கூடிய உன்னத நபராக விளங்கினார். ஸ்ரீ கௌரவாணி ஸ்ரீமூர்த்தி, சைத்தன்ய மகாபிரபுனுடைய வாணி, அவருடைய உபதேசங்கள் எதை காட்டுது அப்படின்னா, எல்லா ஜீவன்களுக்கும் மிக உயர்ந்த பிரேமையை கொடுக்கக்கூடியது சைத்தன்ய மகாபிரபுடைய உபதேசங்கள். சைத்தன்ய மகாபிரபு அவருடைய குறிப்பிட்ட பங்களிப்பு இந்த சமுதாயத்திற்கு என்ன அப்படின்னா கிருஷ்ண பிரேமம். அதற்கு முன்னாடி வந்த ஆச்சாரியர்கள் யாருமே கிருஷ்ண பிரேமையை பற்றி விளக்க கிடையாது. எஸ், சைத்தன்ய மகாபிரபுக்கு முன்னாடி எவ்வளவோ ஆச்சாரியர்கள் தோன்றினாங்க, அவங்க யாரும் கிருஷ்ண பிரேமா குறிப்பா மாதுரிய பிரேமா அதை பற்றி விளக்க கிடையாது. மாதவேந்திர பூரி அந்த மாதுரிய பிரேமையை வெளிப்படுத்தினார் ஓரளவிற்கு, ஆனால் சைத்தன்ய மகாபிரபு தான் மாதுரிய பிரேமையை மக்களுக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கார். அதனால தான் ரூபகோஸ்வாமி சொல்லுவார், நமோ மகாவிதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்யாம்னே கௌரவத் விஷயம். கிருஷ்ண பிரேமையை வழங்குறதுக்காக வந்திருக்கிறார் வந்தவர் சைத்தன்ய மகாபிரபு. அந்த கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறது தான் சைத்தன்ய மகாபிரபுனுடைய வாணி, அதுதான் அவர் சொல்லித்தரத்துக்காக வந்தார். மக்கள் எல்லாருக்கும் புருஷார்த்த நான்கு புருஷார்த்தங்கள் தெரியும், தர்ம அர்த்த காம மோக்ஷா. ஆனால் பஞ்சம புருஷார்த்தம் ஐந்தாவது புருஷார்த்தமாக பிரேமையை கொண்டு வந்தார் சைத்தன்ய மகாபிரபு. அவருடைய உபதேசம் இதுதான். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஆராத்திய பகவ அத சைத்தன்ய மகாபிரபுடைய உபதேசங்களை பற்றி சொல்லும்போது விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கர் சொல்றார், ஆராத்திய பகவான் பிரஜேஷத்தனயஸ்தாம விருந்தாவனம். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, அவருடைய குறிப்பான உபதேசங்கள் என்னன்னா, ஆராத்திய பகவான் பிரஜேஷத்தனயாஸ், ஆராதனைக்குரிய பகவான் பிருந்தாவனத்தினுடைய, அதாவது பிரஜேஷ பிருந்தாவனத்தினுடைய ஈசனான நந்த மகாராஜ், ஈசன் யாரு நந்த மகாராஜ், அவருடைய தனய, தனய அப்படின்னா பையன், ஆராத்திய பகவான் பிரஜேஷத்தனைய ஸ்தத்தாம விருந்தாவனம், அதே போல விருந்தாவனமும் வழிபாட்டிற்குரியது. ரம்யத் க்வசித் விரஜவது வர்க்கேன கல்பிச்சித், இருக்கிறதுலே மிக உயர்ந்த வழிபாட்டு முறை என்ன அப்படின்னா, விருந்தாவனத்தினுடைய கோபியர்கள் எந்த விதத்தில் கிருஷ்ணரை வழிபட்டார்களோ அந்த விதத்தில் கிருஷ்ணரை வழிபடுறது. ஸ்ரீமத் பாகவதம் பிரமாணம் அமலும் பிரேமா புருஷோ பிரேமா புமான் மகான். ஸ்ரீமத் பாகவதம் பிரமாணம் அமலம், இருக்கக்கூடிய பிரமாணங்கள்ல மிக உயர்ந்தது ஸ்ரீமத் பாகவதம். வேற எந்த ஆச்சாரர்களும் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. ஸ்ரீ சைத்திர மாப்ரு ஏன் ஸ்ரீமத் பாகவத்து முக்கியத்துவம் உண்டுங்கிறதையும் விளக்கின. ஸ்ரீ சைத்திர மகாபிரபு ஸ்ரீமத் பாகவதத்தை வேதாந்த சூத்திரத்துக்கு வேத வியாசரே கொடுத்த வியாக்கியானமாக எடுத்துரைத்தார். வேதாந்த சூத்திரம் அப்படிங்கிறது வேதங்களுடைய அந்தம், வேதங்களுடைய இறுதி முடி, உபனிஷத்துகளுடைய சாரம் வேதாந்த சூத்திரம். எல்லாருமே வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தாங்க, எல்லா சம்பிரதாய ஆச்சாரியர்களும் வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தாங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கல. அவர் சொன்னார், வேதாந்த சூத்திரத்தை இயற்றின வியாசதேவரே சாக்ஷாத் வியாக்கியானம் கொடுத்துருக்கிறார், அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அவரே கொடு வியாக்கியானம் கொடுத்துருக்கும் போது நம்ம வந்து அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்துட்டோம்னா போதுன்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தை முன் கொண்டு வந்த எல்லா ஆச்சாரர்களும் பாகவதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் பிரமாணம் அமலம், குறைபாடுகளற்ற பிரமாணமாக சைத்தன்ய மகாபிரபு கொண்டு வந்தார். பிரேமா புமார்த்தோ மகான், இருக்கிறதுலே மிக உயர்ந்த அர்த்த பஞ்சம புருஷார்த்த, மற்ற நான்கு புருஷார்த்தங்களை காட்டிலும் ஐந்தாவதாக ஒரு புருஷார்த்தம், இருக்கிறதுலே மிக உயர்ந்த புருஷார்த்தமாக சைத்தன்ய மகாபிரபு பிரேமையை அறிமுகப்படுத்துறார். தர்ம அர்த்த காம மோக்ஷா அது வேண்டான்னு, தர்மம் வேண்டாம் அர்த்தம் வேண்டாம் காமம் வேண்டாம் மோட்சமும் வேண்டாம், ரைட். அதான் சைத்தன்ய மகாபிரபு ந தனம், ந தனம் அப்படின்னா காசு பணம் எனக்கு வேண்டாம் அர்த்தம் வேண்டாம், நான் ஜனம் அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் ஜனங்களோட வாழ்றது ஜனங்க பின்னாடி இருக்கிறது தர்மத்தினுடைய கோட்பாடுகளுக்கு உட்பட்டது தான், அதையும் அவர் புறக்கணிக்கிறார், வேண்டாம். ந தனம் ந ஜனம் ந சுந்தரி, தர்ம அர்த்த காம வேண்டாம், மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே அப்படிங்கும் போது அவர் மோட்சமும் வேண்டாங்கிறார். தனம் ஜனம் சுந்தரி கவிதா வேண்டாங்கும் போது அவர் வந்து மறுபடியும் மோட்சமும் வேண்டாங்கும் போது தர்ம அர்த்த காம மோக்ஷ நான்கு அர்த்தங்களை நிராகரிக்கிறார். அதை நிராகரிச்சுட்டு அவர் சொல்கிறார், பிரேமாப்வான் பிரேமா புருஷ் பிரேம் மாதிரி பிரேமை தான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த மகா புருஷார்த்தம், உயர்ந்த புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபுருவை நிலைநாட்டுறார். இதுதான் சைத்தன்ய மகாபுருவனுடைய குறிப்பிட்ட போதனை. மற்ற இருக்கு, அச்சிந்திய பேதா பேத தத்வா, அதை பற்றி விளக்கிறார், மற்ற எவ்வளவோ நம்ம சொல்லலாம். ஆனால் குறிப்பாக இதை வந்து சில விஷ்ணு சக்கர தாக்கர் சுட்டி காட்டுறார் இந்த ஐந்து விஷயங்களை சைத்தன்ய மகாபுருடைய உபதேசங்களாக. இங்கே சில பக்தி சிதான் சிஷ் தாக்கர் அவர் கௌரவாணி ஸ்ரீமூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுறார். கௌரவாணியினுடைய சொரூபமாக, கௌரவாணி சைத்தன்ய மகாபிரபுனுடைய உபதேசங்களுடைய ஒரு சுரூபமாக அவர் பக்தி சாஸ்திரஷ்டாக பார்த்தோம்னா பேசிண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நேரமும் அவர் பேசும்போது சைத்தன்ய மகாபிரபுடைய உபதேசங்களுடைய ஆழத்தில் உள்ள புகுவர். அவர் எவ்வளவு நேரம் பேச சொன்னாலும் பேசுவார் பக்தி சாஸ்திரஷ்டாக்கர், மணிக்கணக்கில் பேசுவார். சில நேரங்களில் பேசிகிட்டே இருப்பார், எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருப்பார். விருந்தாளிங்க வந்தாங்கன்னா பேசிகிட்டே இருப்பார், எவ்வளோ நேரம் பேசுகிறாரே தெரியாது. எவ்வளோ நேரம் வேணாலும் அவர் சொல்லுவார், ஆச்சாரியாட்ட வந்து கேட்க வந்துட்டினா கேட்கறதுக்கு வா, நீ ஏன் ஒதுங்குற, கேட்கறது வந்துட்டு அப்படின்னா மணியெல்லாம் பார்க்கக்கூடாது, கேட்டுட்டு உக்காந்துரு. சில நேரத்தில் அவர் குறுக்க போய் சொல்லுவாங்க, அவருக்கு சாப்பாட்டுக்கு டைம் ஆகிடும், குறுக்க போய் சொல்கிறதுக்கு எல்லாரும் நடுங்குவாங்க. சில நேரத்தில் எப்பயோ சொன்னாங்க அப்படின்னா வாங்கி கட்டிப்பாங்க. நான் வந்து ஹரிக்கத்தா சொல்லின்னு இருக்கிறேன், ஹரிக்கத்தா கேட்டுன்னு இருக்கிறேன். உனக்கு ஹரிக்கத்தா கேட்டு இருக்கிற பட்சத்தில் தாகம் எடுக்குது, பசி எடுக்குது, பௌதிக தேவைகள் ஒன்று இழுக்குது அப்படின்னா அப்போ நீ இன்னும் பக்தியில் முன்னேறலன்னு சொல்லி சொல்லுவார். அவர் ஆச்சாரிய கேசரி அப்படின்னு அழைக்கப்படுறார். அவருடைய ஒரு பேர் என்னன்னா ஆச்சாரிய கேசரி. ஆச்சாரிய கேசரினா சிங்கம் போன்ற குரு, சிங்கம் போன்ற குரு. அவர் பக்கத்தில் போறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. அதாவது அவர் பேசிகிட்டே இருப்பார் கௌரவாணியை பற்றி, சைத்திர மகாபுரு கொடுத்த விஷயங்களை பேசிகிட்டே இருப்பார், எப்பவுமே பேசிகிட்டு இருப்பார், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவார். சில நேரம் உபன்யாசம் கொடுக்க உட்காந்தாருனா எப்போ முடியும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு அவர் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாருங்க கிடையாது, பேசிகிட்டே இருப்பார். அவ்வளோ தகவல்கள் அவரால் கொடுக்க முடியும், அவ்வளோ விஷயங்கள் அவர் அவ்வளோ ஆழமாக அவ்வளோ கோணத்தில் இருந்து அந்த அளவிற்கு அவர் கௌரவாணியை மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுல அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவராக இருந்தார். ஒரு அரசியல்வாதி பக்தி சாஸ்திர தாக்கர்கிட்ட போய் கேட்டார், நீங்கள் எதற்காக தினசரி செய்தித்தாள் நடத்துகிறீங்க, செய்தித்தாள் மாதிரி தினசரி ஒன்று நடத்துவார், தினசரி ஆன்மீக பத்திரிகை, தினசரி ஆன்மீக பத்திரிகை. அவர் போய் கேட்பார், நீங்கள் எப்படி தினசரி ஆன்மீக பத்திரிகை நடத்துகிறீங்க, நாடு சுதந்திரத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கு, நாங்கள் தினசரி நடத்துகிறோம், சரி நீங்கள் உன்னத்துக்கு ஆன்மீகத்துக்கு தினசரி தேவையா அப்படிம்பார். அப்போ பக்தி சாஸ்திர தாக்கர் சொல்லுவார், இந்த உலகம் ரொம்ப பெருசு, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தூங்கக்கூடாது, இந்த உலகம் ரொம்ப பெருசு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அந்த இந்த உலகத்திலேயே நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிறது ஒரு சின்ன நாடு தான், சின்ன நாடு இந்தியா அப்படிங்கிறது உலகத்தோடு ஒப்பிடும்போது. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய உலகம் அப்படிங்கிறது பூமண்டலத்தோடு ஒப்பிடும்போது ஒரு சின்ன பகுதி தான், அதுவே இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிடும்போது ரொம்ப சின்ன பகுதி தான். இந்த பிரபஞ்சமே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சங்களோடு ஒப்பிடும்போது மிகச்சிறிய பகுதி, ஒரு சின்ன பிரபஞ்சமாக. நம்ம பிரபஞ்சம் தான் இருக்கிறதுல சின்ன பிரபஞ்சம்னு சொல்லுது. நம்ம பிரம்மாவுக்கு நாலு தலை இருக்குது, சில பிரம்மாக்கள் வந்து ஆறு தலை, எட்டு தலை, பத்து தலை, ஆயிரம் தலை பிரம்மாலாம் இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய பிரபஞ்சம் வந்து சின்னதாக இருக்கிறனால நம்ம பிரம்மாவுக்கு நாலு தலை. ஆனால் இது எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணர் சொல்கிறார், என்னுடைய சக்தியில் நான்கில் ஒரு பங்கு கால் பாகங்கிறார். அப்ப கிருஷ்ணருடைய சக்தி எவ்வளவு பெருசு, கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகம் எவ்வளவு பெருசு. இந்த இவ்வளோண்டு சின்ன இந்தியாவுக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தற்காலிகமாக நடக்கக்கூடிய விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்காக நீங்கள் இந்தியா முழுக்க அத்தனை தினசரி இருக்கிற பட்சத்தில் இது எல்லாத்துக்கும் மேலே மிகப்பெரிய ஆன்மீக உலகம், மிகப்பெரிய ராஜ்யம் அது, அதனுடைய செய்திகளை நாங்கள் தினசரியாக வெளியிட முடியாதான்னு கேட்டார். அவர் சொன்னார், தினசரி இல்லை, ஒவ்வொரு க்ஷணமும் எங்களால் பத்திரிகையை கொடுக்க முடியும், ஆனால் மக்கள் அதை பெறதுக்கு தயாராக இல்லை, அதனால நாங்கள் தினசரி வெளியிடுறோன்னு. ஒவ்வொரு க்ஷணமும் நானால் பத்திரிகை கொடுக்க முடியும்னு, ஒவ்வொரு க்ஷணமும் பேசிண்டே இருப்பார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட கௌரவாணியினுடைய சக்தி உள்ள இருந்தது. எத்தனை பிரிண்டிங் ப்ரெஸ், இப்பெல்லாம் இப்போ மாதிரி எளிமையானது கிடையாது. அந்த காலத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ் வைக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது, அவ்வளோ சாதாரணமானது கிடையாது. பேப்பர் கிடைக்காது, ப்ரெஸ்ஸு நீங்களே வச்சு தான் ஓட்டணும், எவ்வளோ கஷ்டப்படுவா. பிரிண்டிங் அவர் சொல்லார், பிரச்சாரம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுங்கிறது வந்து பிருகத் மிருதங்கம், மிகப்பெரிய மிருதங்கம். நம்ம இங்கே மிருதங்கத்தை வச்சு அடித்தோம்னா ரெண்டு கொஞ்சம் தூரத்துக்கு கேட்கும், பிருகத் மிருதங்கம் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு அடித்தோம்னா எங்கே வேணாலும் அது போகும். கௌரவாணியை உலகம் முழுக்க கொண்டு வரதில் அவர் அவ்வளோ தீவிரமாக இருந்தார். பல மொழிகளில் பத்திரிகை அச்சடித்தாங்க, இங்கிலீஷில். அப்போ வந்து இங்கிலீஷ் படிக்கிறவங்களே ரொம்ப கம்மி இந்தியாவில், ஆனால் இங்கிலீஷில் பத்திரிக்கை அடிப்பாங்க. இங்கிலீஷில் பத்திரிக்கை அடிக்கிறது சாதாரண பத்திரிக்கை கிடையாது, ரொம்ப ஆழமான தத்துவங்களை சொல்லித்தருவாங்க ஹார்மோனிஸ்டில். அதுக்கப்புறம் வங்காளத்தில் கௌடியா பத்திரிக்கை, ஹிந்தியில், இன்னும் ரெண்டு மூணு மொழிகளில் அவர் வந்து அஸ்ஸாமீஸில், இது மாதிரி ஒடியாவில், ஒடியா அஸ்ஸாமீஸ் ஹிந்தி இங்கிலீஷ் பெங்காலி அஞ்சு மொழிகளில், பெங்காலியில் தான் தினசரி நாளிதழும் வருது. அப்படி நதிய பிரகாஷ், தினசரி நாளிதழுடைய பேர் நதிய பிரகாஷ், அந்த மாதிரி பக்தி சிதானந்த தாகூர் பிரச்சாரம் பண்ணுவார். கௌரவாணியை இடைவிடாமல் சொல்லுவார். அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருப்பார், இவர் என்னெல்லாம் உபன்யாசம் பேசிகிட்டே இருப்பார் பக்தி சிதானந்த தாகூர், அது எல்லாத்தையும் ஷார்ட் ஹேண்ட் வச்சு எழுதுவார் அவர். அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் ஷார்ட் ஹேண்ட் தெரியுமா, இன்றைக்கி எல்லாம் மறந்து போச்சு, இன்றைக்கி யாரும் ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது, எல்லாம் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு, எப்படியோ டிக்டேட் பண்ணிவிட்டு போ, நான் அப்புறமா பார்த்து டைப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க, ரைட். ஆனால் அந்த காலத்தில் ஷார்ட் ஹேண்டுன்னு ஒன்று ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, இப்பயும் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க பட் ரொம்ப கம்மி. ஷார்ட் ஹேண்டில் அவர் வந்து எழுதுவார், அவருடைய சிஷ்யர், அவர் பாட்டு உபன்யாசம் கொடுத்துட்டே இருப்பார், பேசிகிட்டே இருப்பார், ஒரு ஒருத்தர் எழுதுவார், எழுதிட்டு அப்புறம் அவர் அதை அப்படியே புத்தகத்தில் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பார் பத்திரிகையில். அப்படி பக்தி சிதானந்த தாகூர் கௌரவாணி அவர்கிட்ட அவருடைய சதா இங்கே சொல்ல, அதனால தான் அவருடைய பிரணாமந்திரத்தை சொல்லப்படுறது கௌரவாணி ஸ்ரீமூர்த்தி. அவருடைய மொத்த ரூபமே வந்து கௌரவாணியினுடைய சுரூபமாக அவர் இருக்கிறார். சைத்தன்ய மகாபிரபுனுடைய சுரூபம் வந்து, சைத்தன்ய மகாபிரபு எதற்காக வந்தார், அவர் உன்னதோஜ்வல ரச சுபக்தி ஸ்ரீயம். சைத்தன்ய மகாபிரபுடைய வருகையை பற்றி சொல்லும்போது ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்தை சொல்லப்படுது, அவர் உன்னதோஜ்வல ரச, உஜ்வல ரச, உன்னத உஜ்வல ரச, மிக உயர்ந்த உஜ்வல ரச, மிக உயர்ந்த ரசத்தை கொடுப்பதற்காக சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் அவதரித்தார். ராதாகிருஷ்ணருக்கு இடையில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ரசத்தை பற்றி விளக்குவதற்காக அவர் இந்த உலகத்தில் தோன்றினார். அவருடைய அந்த அதே விஷயத்தை ரூபகோஸ்வாமி கொடுத்ததின்படி சில பக்தி சிதானந்த தாகூர் விளங்குறார். மாது அதனால தான் சொல்லப்படுது, மாதுரிய ஜல பிரேமாத்திய ஸ்ரீரூபானுக பக்தி தான். ரூபானுக, நம்ம எல்லாரும் ரூபானுகர்னு அழைக்கப்படுறோம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுனுடைய வழியில் எவ்வளோ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள் எத்தனையோ பேர் நீங்கள் பார்க்கலாம். சைத்தன்ய சரிதாமிரத்தினுடைய ஆரம்பத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ஒரு பெரிய பட்டியலிடுறார். சைத்தன்ய மகாபிரபு ஒரு மரத்தினுடைய வேர், சைத்தன்ய மகாபிரபு அப்படிங்கிற ஒரு மரத்திற்கு அதனுடைய கிளைகளாக எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த கிளை இவர், இத்தனை நம்பரோடைய கிளை இவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலை கொடுக்குறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. அதில் குறிப்பாக ரூபானுக ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்களில் ரூபகோஸ்வாமி மிக மிக சிறப்பு வாய்ந்தவர். ரூபகோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுடைய மனோபிஷ்டம், அவருக்கு உள்ள அவருடைய இதயத்தில் என்ன ஆர்வம் இருந்ததோ அதை சைத்தன்ய மகாபிரபு அதை ரூபகோஸ்வாமி புரிந்திருந்தார். சைத்தன்ய மகாபிரபுனுடைய விஷயங்களை புரிந்தவர் யாருன்னா சொரூப் தாமோதர். சொரூப் தாமோதர் மகாபிரபு என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத அவரால், மகாபிரபுடைய பாவம் என்ன, அவருக்கு என்ன இந்த நேரத்தில் தேவை, அவருக்கு என்ன பண்ணால் மகாபிரபு அவருடைய பிரேமை வந்து இன்னும் அதிகரிக்கும், அதெல்லாமே சொரூப் தாமோதருக்கு தெரியும். சொரூப் தாமோதர் அந்தளவிற்கு மகாபிரபுடைய மனோபிஷ்டத்தை முழுமையாக கிரகித்தவர். அதே மாதிரி ரூப கோஸ்வாமியும் கிரகித்தவர். அதனால தான் சொல்லப்படுது, ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபித்தம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதாமாகும் ததா ஆதிசபதாந்திக்கம். ரூப கோஸ்வாமி பற்றி சொல்லும்போது சொல்லப்படுது, ரூப கோஸ்வாமி ஸ்ரீ சைத்தன்யருடைய மனோபிஷ்டம், அவருடைய உள் விருப்பம், அவருடைய மனதினுடைய ஆசைகள், அவருடைய எண்ணம் என்னவோ அதை ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபித்தம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதாமாகும் ததா ஆதிசபதாந்திக்கம். இன்னொன்றும் சொல்லுவார், அதாவது ஸ்ரீ சைத்தன்யருடைய மனோபிஷ்டம், அவருடைய மனோபிஷ்டம் என்ன, மக்கள் ராதாகிருஷ்ணருடைய பிரேமையை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது சைத்தன்ய மகாபிரபுடைய மனோபிஷ்டம். இதை ரூப கோஸ்வாமி தெளிவாக கைப்பற்றியிருந்தார். அதே சமயத்தில் பக்தி சாஸ்திர தாக்கர் இன்னொன்று வெளிக்காடுத்துவார், சைத்தன்ய மகாபிரபுனுடைய இன்னொரு மனோபிஷ்டம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, பிரித்திவி ஜாத்தயாதி நகராதி கிராம் சர்வத்திர பிரச்சார் உபேஷே மருணாம், என்னுடைய நாமம் உலகத்தினுடைய ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் பரவணும்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு பிரியப்பட்டார். அதுவும் அவருடைய மனோபீஷ்டங்களில் ஒன்று, சைத்தன்ய மகாபிரபுடைய மனோபீஷ்டங்களில் ஒன்று. அதை சில பக்தி சாஸ்திர தாக்கர் முன்னின்று கொண்டு போனார். ரூபானுகராக இருந்து, ரூபானுக ரூப கோஸ்வாமியுடைய வழியில் இருந்து அவர் இந்த காரியத்தை முன்னன்னு கொண்டு போனார். ஸோ அதனால தான் இங்கே சொல்லப்படுது, மாதுரிய ஜுவல பிரேமாத்திய ஸ்ரீரூபானுக பக்தி தான். ரூபானுகர்கள் அவர்களுடைய மாதுரிய ஜுவலத்தை, அதாவது மாதுரிய பிரேமையினுடைய விஷயங்களை ரூப கோஸ்வாமி கொடுக்கிறார். வித்தியாசம் இருக்கு. ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுடைய உள் எண்ணம் என்னவோ அதை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்தவராக இருந்தார் ரூபகோஸ்வாமி. அவருடைய நிலை அவ்வளோ உயர்ந்தது. அதனால தான் நம்ம ரூபானுகான்னு சொல்கிறோம், நம்மளுடைய பிரிவை. ரூபகோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுனுடைய சுத்த பக்தியை வெளிப்படுத்தினவர். அந்த சுத்த பக்தியை பக்தி சாஸ்திர தாக்கூர் பிரச்சாரம் பண்ணுவார். கொஞ்சம் கூட அவர் சுத்த பக்தியிலிருந்து விலகவே மாட்டார். சுத்த பக்திக்கு எதிராக யார் இருந்தாலும் சரி எல்லாரையும் அவர் வந்து திட்டுவார், எல்லாரையும் திட்டுவார் சுத்த பக்திக்கு எதிராக. கொஞ்சம் கூட அவர் சுத்த பக்தியிலிருந்து பிறளவே மாட்டார். ரூப கோஸ்வாமி கொடுத்துருக்கா, அந்யாபிலாசிதா சூன்யம் ஞான கர்மாதினாவிரதம் அனுகூலியன கிருஷ்ணானுசீலனம் பக்தி ருத்தமா. அந்த உத்தம பக்தியிலிருந்து சில பக்தி சிதான சேஷ்டாக்கர் கொஞ்சம் கூட பெறல மாட்டார். அவரை பின்பற்றக்கூடியவர்களும் கொஞ்சம் கூட பெறலக்கூடாதுன்னு சொல்லி எதிர்பார்ப்பார். அதனால தான் சில பிரபுபாத் கொஞ்சம் கூட அவருடைய விஷயங்கள்லேருந்து பெறல மாட்டார். சில பக்தி சித்தாந்த சேஷ்டாக்குரு ஆச்சாரிய கேசரி சிங்கம் போன்ற குரு, சில பிரபுபாதரும் சிங்கம் போன்ற குரு. சிங்கத்துக்கு பிறந்தது பூனை ஆகாது, நம்ம ஊரில் சொல்லுவாங்க புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னு சொல்லலாம். சிங்கத்துக்கு பிறந்தது பூனை ஆகாது, சிங்கம் என்றைக்குமே பூனையை பெற்று கொடுக்காது, சிங்கம் சிங்கத்தை தான் கொடுக்கும். சுஷில பிரபுபா அது மாதிரி பக்தி சிதான் சிரஷ்டாக்கு ரூப கோஸ்வாமியினுடைய அந்த சுத்த பக்தியை பிரச்சாரம் பண்ணார். அந்யாபிலாஷித சூன்யம் அதுலேருந்து கொஞ்சம் கூட விலக மாட்டார். சில பிரபுபாதும் கொஞ்சம் கூட விலக மாட்டார். பல நேரங்களில் ஒரு தடவை ஒருத்தர் வந்து கேட்பார் பக்தி சிதான் சிரஷ்டாக்கிட்ட, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன், கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த ஒடியா பெங்கால் இந்த ஏரியாவில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருமே உங்களுடைய காலடியில் இருப்பாங்க. கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எல்லாரும் உங்களுடைய காலடியில் இருப்பாங்க. பக்தி சாஸ்திர ஸ்டாக்க முடியாது, கொஞ்சம் அவர் அனுசரித்து போயிருந்தார். கொஞ்சம் மக்களை கூட கிட்ட வரக்கூடிய மக்களை வந்து திட்டாம கொஞ்சம் அப்படி அவங்களுடைய அனர்த்தங்களை அப்படி அவங்க அனர்த்தங்கள் இருந்து அனர்த்தங்களோட ஓட்டிகிட்டே இருந்திருந்தார் அப்படின்னா நிறைய பேர் அவர் கூட வந்திருப்பாங்க. பக்தி சாஸ்திர முதல்ல சொன்னேன் ரொம்ப நேரம் பேசுவார் அப்படின்னு, பேசுறது கூட பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப நேரம் நிறைய பேர் இந்த காலத்தையும் நிறைய பேர் பேசுகிறாங்க, ரைட். இந்த காலத்தில் நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப பிரபலமான பேச்சாளர்கள் நிறைய நேரம் பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க தெரியுங்களா? என்ன பேசுகிறாங்க? கதை பேசுவாங்க. பாகவதத்திலேருந்தே பேசினா கூட கதை பேசுவாங்க. கதை பேசினா மக்களுக்கு வந்து அவங்க ஒன்றும் தெரியாது, நிறைய நேரம் பேசினா கூட கதையை கேட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் பக்தி சாந்தர் தாக்கூர் முழுக்க முழுக்க தத்துவம் பேசுவார். அவர் முழுக்க தத்துவங்களை பேசிகிட்டே இருப்பார். அதுவும் வெறும் தத்துவம் பேச மாட்டார், திட்டிக்கிட்டே இருப்பார். தத்துவம் பேசும்போது தத்துவம் அவர் பேசும்போதெல்லாம் உள்ளே போய் போய் குத்துட்டே இருக்கும். அதுவும் மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருப்பார். அதுதான் அருப்பானுக்கு, அதுதான் அருப கோசாமியினுடைய சுத்த பக்தி. சுத்த பக்தியை பக்தி சிதானந்த தாக்கூர் அவ்வளவு தெளிவாக டிஃபைன் பண்ணுவார். இது சுத்த பக்தி, இது அசுத்த பக்தி, இது கலப்படமான பக்தி, அவ்வளவு தெளிவாக கொடுப்பார். எல்லா இடத்துலையும் தெளிவாக கொடுப்பார். அவர் சொல்லுவார், நம்ம போய் நான் போய் ஜெகநாதரோட தரிசனம் பார்க்குறேன். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அவர் சொல்ல, நான் போய் ஜெகநாதருடைய தரிசனம் பார்க்குறேன்னு ஒருத்தன் நினச்சானா அவன் வந்து சுத்த பக்தியில் இல்லை. ஜெகநாதரை பார்க்கறது மூலமாக நான் என்ஜாய் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஜெகநாதர் மட்டும்தான் அனுபவிக்கக்கூடிய, அவர் என்னை பார்த்து அவர் ஆனந்தம் அடையணும். அவருடைய சேவகன் நான், என்னுடைய சேவகன் அவர் கிடையாது. இதுதான் சுத்த பக்தியினுடைய தாத்பரியம். இது அவர் எந்த அளவிற்கு ஆழமாக கொண்டு போவார் அப்படின்னா, ஒருத்தர் யாருமே அவர்கிட்ட கொஞ்சம் கூட ஒரு பிறண்டு இருந்ததுன்னா வந்து நிற்க முடியாது. 100% சுத்தமான பக்தியோடு இருக்கிறவங்க அவர்கிட்ட வர முடியும். அந்யாபிலாஷித சூன்யத்தினுடைய அதான் அவ்வளவு ஆழமாக அவ்வளவு தெளிவாக அவர் எடுத்துரைக்கக்கூடியவராக இருந்தார். அதே மாதிரி இந்த சுத்த பக்தியிலிருந்து கொஞ்சமாவது விலகி போச்சு அப்படின்னா, அந்த விலகின விஷயங்களை அவர் அவ்வளவு பயங்கரமாக எதிர்ப்பார். ஸ்ரீரூபானுக விருத்த அப்பசித்தாந்த துவந்தஹரி. அதாவது இந்த இவர் என்ன பண்ணுவார்னா, யாராவது அப்பசம்பிரதாயம், அதாவது சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்கக்கூடிய இந்த சுத்த பக்தியிலிருந்து பல பேர் விலகி போனாங்க, பல பேர் அதில் எல்லாமே மேலோட்டமாக பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்கும், ஆனால் ஏதாவது ஒன்று அவங்க கிட்ட தவறு இருக்கும். அப்பையும் அவர் வந்து அந்த விருதம், இது தவறு, நீ மக்களை திசை திருப்புற அப்படிங்கிறத சுத்தியில் வச்சு அடிக்கிற மாதிரி அடிப்பார், சும்மா சொல்ல மாட்டார். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பசம்பிரதாயத்தினுடைய ஒரு பத்திரிகை ஒன்றில் பக்தி சிதானந்த தாக்கூர் செய்யக்கூடிய சேவைகள் எல்லாம் பாராட்டி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அப்பசம்பிரதாயத்தினுடைய ஒரு பத்திரிகை ஒன்றில் இவரை பாராட்டி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. பக்தி சிதானந்த தாக்கூர் என்ன பண்ணாருன்னா, அந்த கட்டுரைக்கு பதில் கட்டுரை எழுதினார் கௌடிய பத்திரிகையில். என்ன எழுதினார்? சரி சரி, நீங்கள் என்ன புகழ்ந்துருக்கீங்க, சரி நீங்கள் என்ன என் முதுகை சொரிஞ்சுட்டீங்க, நான் உங்கள் முதுகை சொரிஞ்சு விட்றேன் அப்படிங்கிறது கிடையாது. பக்தி சிதானந்த தாக்கூர், அவர் எங்களை நீங்கள் பாராட்டி இருக்கிறீங்க சரி, ஆனால் நீங்கள் ஏன் இந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி மக்களை திசை திருப்புறீங்க, ஏன் மக்களை இந்த மாதிரி ஏமாத்துறீங்க, உங்ககிட்ட இந்த தப்பு இருக்கு அந்த தப்பு இருக்கு, வரிசையா பக்கம் பக்கமா அடுத்தடுத்த ஆர்டிகல் உங்ககிட்ட என்ன பிரச்சனை, இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை, இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை, என்ன நீங்க புகழ்றதுனால உங்களை நான் திட்டத்தை நிறுத்துவேன் நினைக்காதீங்க, நான் திட்டின்றே தான் இருப்பேன் உங்களை, நீங்க மாறுற வரைக்கும் நான் உங்களை திட்டின்றே தான் இருப்பேன். பொதுவாக மக்கள் நினைப்பாங்க, அவங்க நம்மளை புகழ்ந்தாங்க அப்படின்னா சரி, ஏதோ நம்மளை அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இப்படிலாம் கிடையாது, இப்படின்னா இப்படி தான், நீ செய்கிறது தப்பு நான் செய்கிறது கரெக்ட். இன்னைக்கு கார்பரேட் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, ஐ எம் ஓகே யூ ஆர் ஓகேம்பாங்க. நீ செய்கிறது சரி நான் செய்கிறதும் சரி. ஆனால் ஆச்சாரியர் பிரபுபாதும் அதே மாதிரி தான். பிரபுபாதோடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஐ எம் ஓகே யூ ஆர் நாட் ஓகே, நான் சரி நீ தப்பு, நீ தப்புனா நீ தப்பு தான், அங்கே எங்கேயும் விட்டு கொடுக்கறதுக்கு இடமே கிடையாது. பக்தி சிதானந்த தாக்கூருடைய சில நேரங்களில் அவர் அதாவது எந்த அளவுக்கு அவருடைய அவர் அப்ப சம்பிரதாயத்தை எதிர்த்து எந்த அளவுக்கு நின்னார் அப்படின்னா, அவரை கண்ட பயந்து ஓடுவாங்க சில, அவர் பேச ஆரம்பித்தார் அப்படின்னா தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயந்து ஓடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவர் இருந்தார்னா பிரச்சனைன்னு சொல்லி அவரை கொல்றதுக்கு தயார் பண்ணான், அவரை கொல்றதுக்கு ஏற்பாடுகள்லாம் செஞ்சாங்க. ஒரு தடவை அவர் அவருடைய வேற மாறு வேடத்தில் அவர் தப்பிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவரை வேற சிஷ்யர்கள் வந்து அவரை அனுப்பி வச்சாங்க. அந்த மாதிரி அவர் வந்து கொல்றதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அவர் வந்து விருந்தாவனத்தில் பிரயாணம் மேற்கொண்டார், அந்த பரிகிரமா பண்ணார், பரிகிரமா கூப்பிட்டு பண்ணார் விருந்தாவனத்தில். இவர் வராருன்னு சொல்லிட்டு எல்லா கோயிலையும் இழுத்து மூடிட்டாங்க. ஏன்னா இவர் சொல்ல விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் மக்களை ஏமாத்துறீங்கன்னு. விருந்தாவனம் முழுக்க நான் வந்து ஒரு சுத்த பக்தர் கூட இல்லைன்னு. விருந்தாவனம் முழுக்க வந்துட்டேன்னா சுற்றி சுற்றி வந்துட்டேன், ஒரு சுத்த பக்தர் கூட இல்லை, நீங்களாம் என்னத்துக்கு கோயில் வச்சு நடத்துறீங்கன்னு இவர் திட்டுவார். அதனால கோயிலில் தர்சனத்துக்கு கூட இவர் அலோவ் பண்ணாமல் கதவெல்லாம் சாத்திடுவான். எப்பவுமே அது இருக்கு. யாரெல்லாம் வந்து உண்மைக்கு எதிராக அதாவது போலியான பக்திக்கு எதிராக புரட்சி ஆரம்பிக்கிறாங்களோ எதிர்ப்பு கண்டிப்பாக வரும். இஸ்கானில் கூட நீங்கள் பார்க்கலாம். நம்ம இஸ்கானில் கூட நீங்கள் வந்து ஏதாவது உண்மை எடுத்து சொன்னீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. உண்மையை சொல்லும்போது நிறைய பேருக்கு பிடிக்காது. நீ இந்த பக்கம் வராது அந்த பக்கம் போகாதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அது வந்து என்றைக்குமே இருக்கக்கூடியதுதான். ஓ, பக்தி சாந்தர் ஸ்டாக்கரும் சந்தித்தார் இந்த விஷயங்களை. அவர் சந்தித்தது பக்தி சாந்தர் ஸ்டாக்கர், அவருக்கு அனுமதி கொடுக்கப்படலை பல நேரங்களில். ஏன்னா அவர் உண்மையில பக்தி சாந்தர் ஸ்டாக்கர் பூரியில் இருந்தார். அவர் பூரியில் இருந்தப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல பேர் என்ன மறந்து போச்சு, நல்ல பேர். பூரியில் இன்னைக்கு இஸ்கான் இருக்கு. இன்றைக்கி பூரியில் இருக்கக்கூடிய இஸ்கான் வந்து பக்தினு டாக்கருடைய பஜன் குட்டீர். அந்த பஜன் குட்டீர் அங்கே தான் பக்தி சாந்தர் டாக்கர் வாழ்ந்து வந்தார். அங்கே இருந்தப்போ பூரியில் ஒரு பிரபலமான ஒரு குரு இருந்தார். அந்த பிரபலமான குருவுக்கு அவருடைய அப்பசம்பிரதாய கருத்துக்கு எதிராக பக்தி சாந்தர் டாக்கர் நிறைய பேசுவார். அந்த ஊரே ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஸ்தலம் ஆயிடுச்சு. பக்தி சாந்தர் டாக்கர் அங்கே இருக்கிறதே பிரச்சனைக்குரிய ஸ்தலம் ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையில் பக்தி சாந்தர் டாக்கரை வந்து அவரை இவங்க அவங்களால இவரை தத்துவ ரீதியாக சமாளிக்க முடியல, சமாளிக்க முடியாது. இவர் என்னவோ ஏதோ கரெக்டாக சொல்லுவார், அவங்களால அதை வந்து ஏற்றுக்க முடியாது. ஏ, எங் நாங்கள் இப்படி தான் எங்களை விட்டுருங்கனாலும் இவர் விடமாட்டார். அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் வந்து இவருடைய உடலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், இவரை கொன்னர்லாம், இவரை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறனால பக்தி வினோ டாக்கர் இவரை வந்து மாயாப்பூருக்கு போன அனுப்பி வைப்பார். பூரியில் இருந்து அந்த அளவுக்கு அவரை அணுக முடியாது. விருத்த அப்பசித்தாந்த ரூபானுகர் சைத்தன்ய ரூப கோஸ்வாமி கொடுத்த விஷயங்களுக்கு எதிரானது இருந்ததுன்னா தந்தஹரி, அவர் அதை வந்து முற்றிலுமா அவர் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணுவார்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு பக்தி சித்தாந்த் சிஸ்டாக்கர் நான் பார்க்கல. சில பிரபு அதே தான் பண்ணுவார். பெரிய பெரிய ஆளுங்க பிரபுபாத, அதாவது ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் வெவ்வேறு விதமான சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. நம்ம பார்க்கலாம் ராமானுஜாச்சாரியார், அவருடைய பிரச்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் அத்வைதத்தை அவர் வந்து தாக்கிறது தான் அவருடைய முக்கியமான பிரச்சாரமாக இருந்தது. மத்வாச்சாரியரும் பார்த்தோம் அப்படின்னா அத்வைத்தத்தை தாக்கிறது தான் அவருடைய முக்கியமான பிரச்சாரமாக இருந்தது. ஏன்னா அப்போ வந்து அதாவது அந்த அத்வைதம் மாயாவாதம் அதனுடைய தாக்கம் வந்து வேறு விதத்தில் இருக்குது. எப்போவுமே மாயாவாதத்தை தான் நம்ம எதிர்த்து போராடின்னு இருக்கிறோம் வாஸ்தவம் தான். ஆனால் வெளியில் பார்க்கறதுக்கு அவர் மாயாவாதம் முழுக்க, அதாவது கோர் மாயாவார். சங்கரருடைய பாஷ்யத்தில் என்ன சொல்லியிருக்கார், அது தவறு இது தவறு. நீங்கள் ஸ்ரீபாஷ்யத்தை எடுத்து, ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தை எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இவர் கொடுக்கக்கூடிய விளக்கங்களை காட்டிலும் சங்கரர் கொடுத்த பாஷ்யத்துக்கு எதிராக இவர் வைக்கக்கூடிய வாதங்கள் தான் அதிகமாக இருக்கும். ராமானுஜருடைய பாஷ்யங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆச்சாரியர்கள் பல நேரங்களில் பலவிதமான அந்த அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் எந்த தவறான கருத்து மேலோங்கி இருக்கிறதோ அதை ஆச்சாரியர்கள் எதிர்த்து போரிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்க்கும்போது பக்தி சாந்தர் டாகூர் ரூபானுக விருத்த அப்ப சித்தாந்தத்தை எதிர்த்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு அவர் இந்த அப்ப சித்தாந்தத்துக்கு எதிராக அவருடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது. சில பிரபுபாதருடைய முக்கியமான பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விதத்தில் இந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது விஞ்ஞானிகளை எதிர்த்து தாக்குறேன். இதுக்கு முன்னாடி பூர்வீக ஆச்சாரியர்கள் யாரும் விஞ்ஞானிகளை பற்றி பேசுற வேண்டிய அவசியமே கிடையாது. விஞ்ஞானிகள் ஒன்று இருக்கவே இல்லை. புதுசா நேற்று பெஞ்ச மலையில முளைச்ச காளானா வந்தது இந்த விஞ்ஞானிகள். ஸோ நேற்று அந்த சேத்துல முளைச்ச காளா மாதிரி இதுங்கெல்லாம் இந்த விஞ்ஞானிகள் புதுசாக வந்தாங்க. ஆனால் அந்த விஞ்ஞானிகளுடைய தாக்கம் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக வந்தது. பௌதிகவாதத்தினுடைய எது எது கிருஷ்ண பக்திக்கு விரோதமானதாக இருக்குதோ, எது விரோதமானவற்றில் உயர்ந்தாக இருக்கோ, அதை தாக்கக்கூடியது ஒரு ஆச்சாரியருடைய பணியாகும். அந்த விதத்தில் சில பக்தி சான்சஸ் தாக்கூர் அந்த அப்பசம்பிரதாயங்களை எதிர்த்து உண்மையில் போர் தொடுத்தார்னே சொல்லலாம். அவர் சொல்வார், ஜாத கோஷாய், ஜாதி கோசாமிகள் எல்லாம் பரம்பரை. அதாவது ஒரு சிலர் என்னன்னா, யாருடைய ஒரு குரு இருப்பார், அவருடைய பையன் அடுத்து குரு, அவருடைய பையன் அடுத்து குரு, அவருடைய பையன் அடுத்து குரு, இப்படி தான் பரம்பரையே. ஜாத கோஷாய், ஜாதியின் அடிப்படையில் கோசாமிகள். அவன் கோசாமியுமா அவன் கோதாசனாக இருப்பான், முற்றிலுமாக கோதாசனாக இருப்பாங்க, ஆனால் கோசாமின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா கோசாமி பரம்பரையில் வந்ததும்பாங்க. நீங்கள் பார்க்குற எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் கோசாமி பரம்பரான்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே அப்பா பையன் அப்பா பையன் வர்ற கேஸாக இருக்கும். அங்கே வந்து ஆன்மீக அறிவு இருக்காது, ஒரு கௌரவாணி பற்றி எதுவுமே தெரியாது. ஜாதியினால் ஒருத்தரை வந்து கோஸ்வாமி ஆக்குவாங்க, இவர் பிராமண கோஸ்வாமி, இவர் வந்து பிராமணா இருக்காங்களோ அவங்க வந்து உயர்ந்த ஸ்தானத்தை வைக்கிறது, பிறப்பினால பிராமணர்களாக இருக்க, எவ்வளவோ விஷயங்கள். இது எல்லாத்தையும் பக்தி சாந்தி தாக்கூர் நிராகரிச்சார். ஒரு தடவை ஒரு பெரிய மீட்டிங் ஏற்பாடு பண்ணாங்க. என்ன அப்படின்னா, பிராமணரா வைஷ்ணவரா, பிராமணர் உயர்ந்தவனா வைஷ்ணவன் உயர்ந்தவனாங்கிறத பத்தி பேசுறதுக்காக. அப்போ அதுல போய் பக்தி சாந்தி தாக்கூர் நாள் கணக்கில் பேசினார், சில நாட்கள் பேசினார். அவர் அங்கே பேசும்போது விளக்குனார், பிராமணனா யாரு, வரிசையா பட்டு எல்லாம் எடுத்தார், எல்லாம் போட்டார், பிராமணனா எவ்வளோ உயர்ந்தவன், நீங்கெல்லாம் யாரா பிராமணனான்னு சொல்லி ரெண்டு நாள் கழிச்சு கேட்டார். எம்மதெல்லாம் நினைச்சாங்க, பக்தி சாந்தி தாக்கூர் நம்மளை பத்தி இவ்வளவு பெருமையா சொல்றார், பிராமணனுடைய மகத்துவங்கள், பிராமணனுடைய பெருமை எல்லாம் அவர் அவ்வளவு விழா வாரியா பல சாஸ்திரங்கள்ல இருந்து பல கோணங்கள்ல இருந்து பிராமணர் எவ்வளவு உயர்ந்தவங்க அப்படிங்கறத சொல்லுவார். சாஸ்திரம் சொல்லுது பகவான் பிராமணன் மூலமா சாப்பிடுறார் அப்படின்னு, ரைட், வாஸ்தவம். இன்னைக்கு கூட நீங்க போனீங்கன்னா நிறைய கோயில சொல்லுவான், பிராமணனுக்கு சாப்பாடு போட்டினா கடவுளுக்கு சாப்பாடு போட்டதுமா, ரைட், சாஸ்திரம் சொல்லுது. அது ஒண்ணு புதுசு கிடையாது, பிராமணனுக்கு சாப்பாடு போடணுங்கிறது சாஸ்திரத்துல இருக்கு. அதெல்லாம் அவர் சொல்லுவார், எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவார், பிராமணர்களை ஆ ஓவோன்னு பாராட்டுவார். அதுக்கப்புறம் சொல்லுவார், நீங்கள்லாம் அந்த பிராமண தகுதியில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறது வரும்போது அவங்க எல்லாம் அப்படியே நெஞ்சில இடி தாக்குற மாதிரி, ஏன்னா பாறாங்கல்ல குத்துற மாதிரி, ஈட்டியை வச்சு குத்துற மாதிரி குத்து 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 குத்துன்னு குத்துவார். அப்புறம் சொல்லுவார், வைஷ்ணவன்னா யாருங்கிறதையும் சொல்றார், வைஷ்ணவன் எப்படி பிராமணனை காட்டில் உயர்ந்தவன் ஆகிறாங்கிறதையும் விளக்குவார். ஸோ அப்போ என்னென்னா, இந்த ஜாதி கோசாமிகள், இந்த ஸ்மார்த்தர்கள் இவங்களுக்கெல்லாம் எதிர்த்து பக்தி சாந்தி தாக்கூர் ரூப கோசாமி கொடுத்த விஷயங்களை நினாட்டுறதுக்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமானது, வேறு யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயம். அதனால தான் அவர் இங்கே சொல்லப்படுற ரூபானுக விருத்த அப்பசித்தாந்த துந்த ஹாரினே, அந்த கௌரவாணி ஸ்ரீமூர்த்தி, அந்த சைத்தன்ய மகாபிரபுவினுடைய உபதேசங்களுடைய ஸ்ரீமூர்த்தியாக இருக்கக்கூடிய பக்தி சாந்தி தாக்கூருக்கு வந்தனம்னு நம்ம சொல்கிறோம். ஹரே கிருஷ்ணன். இப்போ இதோட முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம எப்பயாவது நேரம் கிடைக்கும்போது மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். ரெண்டு கேள்விகள்.
இப்போ வந்து பக்தர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மூத்தவங்களுக்கு வந்து நம்ம அதாவது பக்தியில நம்மளோட உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கவங்க கிட்ட நம்ம உபதேசம் வாங்கிக்கணும், சமநிலையில இருக்கிறவங்களோட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், நட்பு வளர்த்துக்கணும். அப்புறம் வந்து பொறாமை கொண்டிருக்கிறவங்களோட நம்ம வந்து சங்கத்தை வந்து நம்ம
தவிர்க்கணும்.
அண்ட் எப்படி சொல்ல இன்னசென்டா இருக்கவங்க கிட்ட நம்ம பிரச்சாரம் பண்ணணும்
அப்படின்னு.
அதே சமயத்துல நம்ம வந்து கிருஷ்ண பக்திக்கு விரோதமா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து எதிர்த்து தாக்கணும் அப்படின்னு சொல்றோம். கிருஷ்ண பக்திக்கு விரோதமா இருக்கக்கூடியவங்க கிருஷ்ண பக்திக்கு பொறாமை கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க சங்கத்தை நம்ம தவிர்க்கணும், அவங்களை பத்தி மதிக்கவே கூடாது. சோ எப்படி இது ரெண்டுத்தையும்
அடிப்படை இல்லாத கேள்வி. ஏன்னா சங்கத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் பிரச்சாரம் பண்ணணுங்கிறதும் வேறுபட்டது. கேள்வியை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக போடணும்
அப்படின்னா,
அது சிறப்பான கேள்வியாக இருக்கும், கொஞ்சம் பெட்டரான கேள்வியாக இருக்கும். மக்கள் கிருஷ்ண பக்திக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களை தவிர்க்கணும்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தில் நம்ம எப்படி அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? நிச்சயமா பிரச்சாரம் பண்ணணும். பிரச்சாரம் பண்ணணுங்கிறப்ப நம்ம வந்து அவங்கக்கிட்ட போய் கிருஷ்ண பிரேமா, கிருஷ்ணா சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், கிருஷ்ண ராதாராணியோட காலையில் இந்த லீல செய்கிறார், மத்தியானம் அந்த லீல செய்கிறார், சாயந்தரம் இந்த லீல செய்கிறார், ராத்திரி இந்த லீல செய்கிறார்னு பேசுறது கிடையாது. அவங்களுடைய தவறுகள் என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்லும்போது சில பேர் பக்தராவாங்க. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த தவறான விஷயங்களை நம்ம சுட்டி காட்டலை அப்படின்னா இந்த தவறான விஷயங்கள் நல்ல விஷயங்களோட உள்ள புகுந்துடும். சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், நமக்குள்ளார மட்டும் நம்ம விஞ்ஞானிகளை பற்றி தாக்கி தாக்கி பேசிட்டு இருக்கிறமே, இதனால என்ன பிரயோஜனம்? விஞ்ஞானிகள்கிட்ட போய் பேசினோம்னா பிரயோஜனம், நமக்குள்ளார பேசிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? நமக்குள்ளார பேசிக்கல அப்படின்னா நமக்குள்ளார அந்த விஞ்ஞானிகளுடைய தாக்கம் வந்துடும். நமக்குள்ளார மாயாவாதத்தினுடைய பாதிப்புகளை பற்றி நம்ம பேசிக்கல அப்படின்னா நமக்குள்ளார மாயாவாதம் வந்துடும். நமக்குள்ளார அப்பசம்பிரதாயத்தை பற்றி பேசுகிற அப்படின்னா அப்பசம்பிரதாயம் நமக்குள்ளாரே வந்துடும். ஸோ சமுதாயத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது சில பேர் வந்து இப்படியா அப்படியான்னு தெரியாம தான் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் தவறான கருத்துங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அவன் வந்து பொறாமைனால இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அவன் இன்னசென்ட், அவன் அறியாமையில தான் இருக்கிறான். அறியாமைனால அவன் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறான். அந்த அறியாமையில இருக்கிறவன நீ கொஞ்சம் உழுக்குனாதான் அவன் கொஞ்சம் வெந்து எழுந்திருப்பான். அவனை உழுக்கிறதுக்காக இந்த பிரச்சாரம் அவசியமாகும். வெறும்னா நம்ம வந்து கிருஷ்ண பிரேமையை பத்தி மட்டும் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா யாருமே பக்தராக மாட்டாங்க. பிரச்சாரம் அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்கணும். பிரேம் பிரச்சரன், பாஷண்ட தலன். பிரேமையை பற்றி பேசணும். பாஷண்ட அப்படின்னா தவறான கருத்துகள், அதெல்லாத்தையும் தலன் வெட்டி வீழ்த்தணும். ரெண்டுமே அவசியம். ஏதாவது ஒன்று மட்டும் எதுக்கு நம்ம அதை வந்து பிரச்சாரம் பண்ணோம், அவங்க பொறாமை உள்ளவர்களை தவிர்க்கணும்னு சாசனம் சொல்லியிருக்கேன், அவன் பொறாமையோட தானே இருக்கிறான். உனக்கு பொறாம இல்லையா? இங்கே உட்காந்துருக்கவங்க யாருக்கு பொறாமல் இல்லை? எனக்கே பொறாமல் இருக்கு, நானே பேசக்கூடாது. உங்களில் எல்லாருக்கிட்டையும் பொறாமல் இருக்கு, நீங்களும் கேட்கக்கூடாது. உங்ககிட்ட நான் பேசக்கூடாது, ரைட்? பரமோ நிர்மத் சராணம் சுத்தம். ஸ்ரீமத் பாகவதம் வந்து நிர்மத் சராணம், யாரு பொறாமை இல்லாத நபர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போதிக்கப்படணும், அவங்க தான் இதை ரசிப்பாங்க. அதனால பொறாமை இல்லாதவங்களை மட்டும் பேசுங்கன்னு சொல்லிட்டு பொறாமல் இருக்கிறவங்களை யாருக்கும் பேசாத, ரைட்? அதனால பிரச்சாரத்தில் நிச்சயமாக எதிர்கருத்துக்களை தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான பங்கு வகிக்குது. தவறான கருத்துக்களை தோற்கடிக்க செய்கிறதுங்கிறது முக்கியமான பங்கு வகிக்குது. அது இல்லை அப்படின்னா தவறு வந்து எல்லாத்துலேயும் உள்ளே புகுந்துடும். வைஷ்ணவனுக்கும் பிராமணனுக்கும் என்ன வித்தியாசம்? விஷ்ணு பக்தர், வைஷ்ணவர். பிரம்ம ஜானதி இது பிராமணன், பிரம்மனை உயர்ந்தவர்கள் பிராமணர்கள். பிரம்மன் அப்படிங்கிறது எதா வேணாலும் இருக்கலாம். அருவ பிரம்மனையும் குறிக்கலாம், பகவானை கூட பிரம்மன்கிற வார்த்தை குறிக்கலாம். குறிப்பா பிராமணன் அப்படிங்கிறவர் எதை சொல்லுதுன்னா சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியவர்கள். வைஷ்ணவன் அப்படிங்கிறவன் குணத்திற்கு அப்பாற்பட்டவன். வைஷ்ணவன் அப்படிங்கிற ஸ்தானம் அவ்வளோ எளிமையானது கிடையாது. நம்மளும் நினச்சக்கூடாது நான் வைஷ்ணவன் ஆகிட்டேன் அப்படின்னு. வைஷ்ணவ ஸ்தானமும் எளிமையானது கிடையாது. வைஷ்ணவன் அப்படின்னா கிருஷ்ணருக்கு பிரியமானம், விஷ்ணுவுக்கு பிரியமானம், அது அவ்வளவு சாதாரணமானதும் கிடையாது. வைஷ்ணவனுடைய ஸ்தானம் பிராமணனுடைய ஸ்தானத்தை காட்டிலும் உயர்ந்தது. ஏன்னா ஒரு உண்மையான வைஷ்ணவன் கிருஷ்ணருடைய நேரடி பராமரிப்பின் கீழே இருக்கிறான். அவன் சமுதாயத்தினுடைய அமைப்புக்கு அப்பாற்பட்டவன். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒருத்தர் வைஷ்ணவனாக இருக்க முடியும். ஒருத்தர் பிராமணராக இருந்தாலும் வைஷ்ணவராக இருக்கலாம், சத்திரியராக இருந்தாலும் வைஷ்ணவராக இருக்கலாம், வைஷ்யராக இருந்தாலும் வைஷ்ணவராக இருக்கலாம், சூத்ரனாக இருந்தாலும் வைஷ்ணவனாக இருக்கலாம். பிராமணன் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிலை. வைஷ்ணவன் அப்படிங்கிறது ஆன்மீகத்தினுடைய ஸ்தானம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, அது சொல்ல முடியாது. உண்மையில் அப்படி தான் இருக்கணும், ஆனால் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்குது. ஐயங்காரெலாம் வைஷ்ணவரான்னு கேட்குறாரு. ஐயங்காரெல்லாம் வைஷ்ணவர்னு சொல்லிடலாம் ஒரு விதத்தில், ஆனால் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற ஐயங்காருங்கிறது அது ஜாதி ஆயிடுச்சு, பிராமினுடைய ஒரு பிரிவு ஆயிடுச்சு ஐயங்கார் அப்படிங்கிறது. அவங்க எல்லாரும் வைஷ்ணவர்களாக செயல்படுறது கிடையாது. வைஷ்ணவன் அப்படிங்கிறவன் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன். நான் பார்க்குறோம் திருப்பான் ஆழ்வார், அவர் ஒரு வைஷ்ணவர், ஆனால் அவர் வந்து அந்த பானை அந்த அந்த ஒரு இசைக்கருவியை தான் அவர் வந்து மெயின்டைன் இருப்பார். அது வந்து சூத்ரர்களுடைய பணி. மெலட்டாக பார்க்கறதுக்கு அவர் சூத்ரர் நினைக்கலாம், ஆனால் அவர் வைஷ்ணவர். அவர் வைஷ்ணவர்கிறனால கிருஷ்ணருக்கு பிரியமானவர். வைஷ்ணவர் அப்படிங்கறனால அவன் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன் ஆகிறான். வைஷ்ணவரே ஜாதி புத்தி, வைஷ்ணவர்களை ஜாதியை கொண்டு பார்க்கறது அப்படிங்கிறது பெரிய குற்றமாக சொல்லப்படுது. திருப்பான்வாழ்வர் பார்க்குறோம், வைஷ்யர்கள் பார்க்குறோம், எவ்வளவோ வைஷ்யர்கள் சத்திரியர்கள் பார்க்குறோம், பிராமணர்களும் பார்க்குறோம், யார் வேணாலும் பக்தியில் ஈடுபடலாம். வைஷ்ணவன் எந்த பிரிவை சார்ந்தவனாகவும் இருக்கலாம். இப்போ வைஷ்ணவன் அப்படிங்கிற நிலை வேற, பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ராங்கிறது வேற. இது நாளும் ஒரு கேட்டகரி, சமுதாயத்தினுடைய பிரிவுகள் பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ரா. வைஷ்ணவன் அப்படிங்கிறது ஆன்மீக பிரிவு, முற்றும் வேறுபட்ட ஒரு பிரிவு. ஒரு சமுதாயத்தில் ஒருத்தன் கூலி வேலை செய்கிறவனாக இருந்தாலும் டிவோட்டியாக இருக்கலாம், பக்தன் ஆகலாம், வியாபாரம் பண்ணுறவனும் பக்தன் ஆகலாம், ஆட்சியில் இருக்கக்கூடிய மந்திரி அவங்களும் பக்தனாகலாம், இல்லை வேதம் படிக்கிறவங்களும் பக்தனாகலாம். பக்தன் ஆகிட்டான் அப்படின்னா அவன் பக்தன், அதுதான். ஸோ இந்த நான்கு வந்து சமுதாய பிரிவுகள். சமுதாயம், ஒரு சமுதாயம் சீராக சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா அந்த சமுதாயத்திற்கு பல்வேறு பிரிவினர்கள் அவசியப்படுறாங்க. சமுதாயத்தில் இப்போ ஒரு உடம்பு இருக்குது அப்படின்னா, இந்த உடம்பு ஒழுங்காக செயல்படணும் அப்படின்னா இந்த உடம்புக்கு தலை வேணும், கை வேணும், வயிறு வேணும், கால் வேணும். இதெல்லாம் நான்கு முக்கியமான பகுதிகள். கை என்ன பண்ணுது, வேலை செய்யுது, அதாவது நம்மளுடைய உடல் மொத்தத்தையும் நிர்வகிக்குது. வயிறு என்ன பண்ணுது, இதுதான் நமக்கு சக்தி கொடுக்குது உடலுக்கு. கால் என்ன பண்ணுது, எங்கே போகணுமோ அங்கே நடக்குது. தலை என்ன பண்ணுது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ரைட், இது மாதிரி ஒரு சமுதாயத்தினுடைய நிர்வாகத்திற்கு பிராமணர்கள் தலையை போல செயல்படுறாங்க, சத்திரியர்கள் கைகளை போல செயல்படுறாங்க, வைசியர்கள் உணவு கொடுக்கக்கூடிய வயிற்று பகுதிக்கு ஒப்பிடப்படுறாங்க, சூத்ரர்கள் கால்களுக்கு ஒப்பிடப்படுறாங்க. இதில் நீங்கள் சில விஷயங்கள் இல்லாமல் இருக்க முடியும், ஆனால் தலை இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா முண்டம், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. வயிற்றில் சில பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, கையில் சில பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, காலில் சில பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, ஆனால் தலையில் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுன்னா மென்டல் ஆகிடும். ரைட், இன்றைக்கி சமுதாயம் ஏன் மென்டலாக இருக்குன்னா அதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் பிராமணர்கள் கிடையாது, தலை இல்லை. தலையில் இல்லை, தலையே இல்லாமல் இருக்குது உண்மையில் சொல்ல போனால். அப்படி தலை இருக்குன்னு யாராவது நினச்சாங்கன்னா அந்த தலை வந்து மென்டல் தலையாக இருக்குது. ஸோ இது சமுதாய பிரிவு. வைஷ்ணவன் அப்படிங்கிறது தனி, அது ஆன்மீகம், ஆன்மீக நிலை. ஏன் கிருஷ்ண பக்தி, விஷ்ணு பக்தி, விஷ்ணு கிருஷ்ண ராம நரசிம்ம வழிபடக்கூடியவர்கள் வைஷ்ணவர். பகவானுடைய பல்வேறு ரூபங்களை வழிபடக்கூடியவர்கள் வைஷ்ணவர். எல்லாரும் வைஷ்ணவர்.
ஸ்ரீல பிரபுபாதம் பக்தி சிதாந்த சரஸ்வதி டாக்கரும் குறிப்பாக பக்தி சிதாந்த சரஸ்வதி டாக்கர் தான் வந்து கிருஷ்ண பக்தியை வந்து ஒரு இயற்க ரீதியில பிரச்சாரம் பண்ணணும் வந்து முன்ன ஆச்சாரியர்கள் செய்யாத ஒரு 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 விஷயத்தை கொண்டு
வரணும்.
ஏன் வந்து இயக்கத்து வழியா கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதுதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு சிறந்தது அப்படின்னு சித்தாந்த சரஸ்வதி டாக்டரும் பிரபுபாதரும் முடிவு பண்ணாங்க.
இயக்கத்தின் மூலமாக பிரச்சாரம் பண்ணுறதுதான் சிறந்ததுன்னு சொல்லி பக்தி சிதாந்த சரஸ்வதி தாக்கரும் பிரபுபாதரும் ஏன் முடிவு பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இயக்கத்தின் மூலமாக அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. சில பக்தி சிதாந்த சரஸ்வதி தாக்கூர் ஸ்ரீ கௌடியம்மாட் அதை தொடங்கினார். அதை தொடங்கும் போதே அவர் இதை குறித்து விவரமாக பேசியிருக்கிறார். ஏன் நமக்கு வந்து ஒரு மடத்தினுடைய அவசியம் ஏற்படுது? ஒரு இடத்துல நீங்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் ஆர்கனைஸ்டு ப்ரீச்சிங், ஒழுங்காக நிர்வகிக்கப்பட்ட பிரச்சாரமானது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். எந்த ஒரு முறையான நிர்வாகமும் இல்லாமல் ஏனாதானு பிரச்சாரம் இருந்தது அப்படின்னா அப்போ அந்த பிரச்சாரம் சிறப்பாக செயல்பட முடியாது. ஒரு நிர்வாகம்னு வரும்போது அங்கே பிரம்மச்சாரிகளை உருவாக்க முடியும், சன்னியாசிகளை உருவாக்க முடியும், பக்தர்களுக்கு ஒரு சங்கத்தை கொடுக்க முடியும். சமுதாயத்தில் பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தர் பிரம்மச்சாரிகளும் சன்னியாசிகளும் உருவாகணும் அப்படின்னா அதற்கு ஒரு அமைப்பு அவசியமாகும். அவர்கள் தான் வெளியில் போய் கிருஷ்ண பக்தி அதிகமாக பிரச்சாரம் செய்ய முடியும். கிரகஸ்தர்கள் பிரச்சாரம் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் அவர்களுடைய வீட்டினுடைய தேவைகள் அப்படிங்கிறது அவர்களுடைய பிரச்சார பணிகளை முடக்கி வச்சிடும். ஸோ சமுதாயத்தில் கிருஷ்ண பக்தி அடுத்த நிலைக்கு, அதாவது மக்கள் மத்தியில் பரவலாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு இயக்கத்தினுடைய இயக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது அவசியமானது. அவசியம் நிச்சயம் நம்ம பார்க்குறோம். ஸ்ரீல பிரபுபாதா எல்லாரும் மக்கள் எல்லாரும் பல விதங்களில் இது உதவி ஆகுது. பல விதங்களில் இயக்கத்தின் மூலமாக இருக்கும்போது புத்தகங்கள் விநியோகம் நடைபெறும், மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அதனுடைய சில நன்மைகள்.
ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா இப்போ வர்ணாசிரம சமுதாயத்தில் வந்து இயல்பாகவே பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள்லாம் உருவாகுது, ஆனால் இப்போ அது இல்லாததுனால நம்ம
அதை நம்ம நிலைநாட்டணும் அப்படின்னு வர்ற பட்சத்தில் நமக்கு ஒரு நிச்சயமாக அதான் சொல்ல நிர்வாகம் அப்படிங்கிறது அவசியமாகுது. முன்னாடி சமுதாயத்தில் நிர்வாகம் அப்படிங்கிறது ராஜா பார்த்துக்கிட்டார். இன்றைக்கு ராஜாங்கிறவர் கிடையாது. ஸோ நிர்வாகத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பு வந்து பக்தர்களுக்கு வருது. முன்னாடிலாம் எங்கேயாவது பெரிய திருவிழா நடத்தணும் அப்படின்னா அது அந்த ஊர் ராஜாவோட பொறுப்பு. உதாரணத்துக்கு ஒரு பெரிய திருவிழா நடத்தணும் அப்படின்னா ராஜாவோட பொறுப்பு, கோயில் கட்டணும் அப்படின்னா ராஜாவோட பொறுப்பு, ரத யாத்திரை நடத்தணும்னா ராஜாவோட பொறுப்பு. இன்றைக்கு யாரும் பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு இல்லை. ஸோ அப்போ ஒரு நிர்வாகம் அவசியமாகும். என்றைக்குமே எல்லாருமே வைஷ்ணவர்களாக இருந்தது கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் மக்கள் ஆன்மீக ரீதியில் ஆர்வமுடையவர்களாக இருந்தாங்க ஒட்டு மொத்தமாக பார்க்குற பட்சத்தை. இப்போ இருக்கக்கூடிய மக்களை காட்டலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பக்தி சிதாந்த சரஸ்வதி டாகூர் கீ ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய்.